எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த அருமையான மாலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் மறுபடியுமாக கூடி வந்து உமக்கு ஆராதனை செய்யும்படியான கொடுத்த கிருபைக்காக சோத்துறோம் பிதாவை. எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். உண்மையாய் தொழுது உள்ள அவருடைய அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஆராதனையின் மேலே தேவன் பிரியமாக இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறேன். உம்முடைய வார்த்தையில் வரும் பொழுது தான் நாங்கள் உண்மையான ஆராதனை செய்ய முடியும். வார்த்தைக்கு அப்பாற்பட்டு சாபன ஆராதனைகளெல்லாம் வீணான ஆராதனையாக இருக்கிறது. மனுஷனுடைய கற்பனைகளை அவள் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறாள் என்று சொல்லியிருக்கிறேன். உலகமெல்லாம் இன்றைக்கு ஆராதனை செய்வதிலே இருக்கிறார்கள். புற மதஸ்தார்கள் அவர்கள் அன்றைய விக்கிரகங்களை வழிபடுகிறார்கள். இவ்விதமாக உலகத்தில் பல ஆராதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் ட்ரூ வர்ஷிப் பண்ணும்படியாக எங்களை நீ தெரிந்து கொண்டதுக்காக சோத்துறோம். ஆவியோடும் உண்மையோடும் ட்ரூத் அண்ட் ஸ்பிரிட்சோடு கூட உமக்கு ஆராதனை செய்யும்படியாக எங்களை இந்த இடத்துல நீர் கூட்டி சேர்த்த தயவுக்காக சோத்துறோம். உம்முடைய வார்த்தையை இந்த இடத்துல நீர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர். சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து வசனமும் புறப்படும் என்று சொன்னவனமாக இங்கிருந்து வார்த்தை புறப்பட்டு செல்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வெளிப்பாடுகளை சுற்றிலும் நாங்கள் ஐக்கியப்படுகிறோம். நீர் தாம் என் முத்திரைகளை திறந்து தேவரகசியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறீர். இப்பொழுது நீர் சன் ஆஃப் மேனாக எங்கள் மத்தியில் இருப்பதற்காக சோத்துறோம். முத்திரைகளை திறந்து இப்பொழுதும் திறக்கிறீர், இப்பொழுதும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர். மனுஷகுமாரனுடைய மாறாத சரீர வார்த்தையினாலே நாங்கள் போஷிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் முழுமையாக போஷிக்கப்பட்டால்தான் மேலே பறப்பதுக்கு வேண்டிய பலம் எங்களுக்கு கிடைக்கும். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அந்த ஸ்ட்ரென்த்து தருவீராக. அந்த டிவைன் ஸ்ட்ரென்த்து ஆண்டவரே இந்த வார்த்தையின் மூலமாக கொடுக்கப்பட்டுட்டும். நான் சொல்லும் வார்த்தைகள் அது ஆவியாய் ஜீவனாய் இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீர். உம்முடைய வார்த்தை வெறும் வசனத்தோடு மட்டுமல்ல, அது ஆவியாகவும் ஜீவனாகவும் புறப்பட்டு செல்லட்டும். முழு நிச்சயத்தோடு புறப்பட்டு செல்லட்டும். எங்களுடைய இருதயமாகிய பலகையிலே உம்முடைய ஆவியினாலே நீர் உம்முடைய வார்த்தைகளை எழுத வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நல்ல நிலத்தில் விழுந்த விதையைப் போல உம்முடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் அதை கிரியை செய்யட்டும். நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக அதை கிரியை செய்யட்டும். ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் முதன்மை ஸ்தானம் கொடுக்கும் பொழுது எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய வார்த்தையானது உங்களுடைய ராஜ்யமாக இருக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எங்களுக்கு நீர் அதோடு சேர்ந்து சுகத்தை தருகிறீர். அதை அதோடு சேர்ந்து நீர் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீர். நீர் ஆண்டவரே எங்களுக்கு யகோவாயீராக இருக்கிறீர். அதற்காக சோத்திரம் செலுத்துகிறோம். இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வார்த்தையை நோக்கி பார்க்க உதவி செய்வீராக. உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே கவனமாக கவனிப்பதற்கு எங்களுக்கு ஒரு மனதின் ஆவியை தார். எங்களை ஆவிக்குள்ளாக நீர் மாற்றுவீராக. எங்களுடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ளும்படியாக எங்களுடைய மனதை நீர் திறக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை நீர் ஓப்பன் பண்ண வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உம்மை அறிகிற அறிவிலும் உம்முடைய கிருபையிலும் நாங்கள் வளர உதவி செய்யும். உம்முடைய வேத வாக்கியங்கள் எங்களுக்கு அது ஜீவனை கொண்டு வரட்டும். ஆண்டவர், இந்த புக்கு எங்களுக்கு ஓப்பன் புக்காக நீர் மாற்றி தருவீராக. அடியனை மறுத்து நீர் பேசும். உடைய நாமம் மகிமைப்படட்டும். தாமைத்து கொண்டுக்கிற உம்முடைய பிள்ளைகளை கூட்டி சேர்த்தீராக. தொடர்ந்து நடக்கப் போகிற அந்த விருந்து உபசரிப்பையும் நீர் தாமே ஆசீர்வதியும். இந்த ஆராதனை முழுவதுமாக நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. எல்லோரும் கொஞ்சம் வரிசையாக இருங்க. பின்னால் அடிக்கடி அங்கே ரொம்ப நெருக்கடி வேண்டாம். எல்லோரும் வரிசையாக இருந்தால் போதுமான இடம் இருக்கும். கர்த்தர் தாம் என்னை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனை முடிந்த பிறகு உங்களுக்காக ஆகாரமானது ஆயத்தமாக்கப்படும். எல்லோரும் அதில் சந்தோஷத்தோடு பங்கு பெறும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். திருப்தியாக புசித்து செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆகாரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். எல்லோரும் திருப்தியாக புசித்து கர்த்தருக்கு மகிமை செலுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து செல்வோம். யாத்ராமம் 23:14 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யாத்ராமம் 23:14.
வருஷத்தில் மூன்று தரம் எனக்கு பண்டிகை ஆசரிப்பாயாக. புளிப்பில்லா அப்ப பண்டிகை கொண்டாடி நான் உனக்கு கட்டளையிட்டபடியே ஆபிப் மாதத்தின் குறித்த காலத்தில் ஏழு நாள் புளிப்பில்லா அப்பம் புசிப்பாயாக. அந்த மாதத்தில் எகிப்திலிருந்து புறப்பட்டாயே, என் சந்நிதியில் வெறுங்கையாய் வர வேண்டாம். நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதற் பலனை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகையும், வருஷ முடிவிலே நீ வயலில் உன் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்ந்த போது சேர்ப்பு கால பண்டிகையும் ஆசரிப்பாயாக. வருஷத்தில் மூன்று தரம் உன் ஆண் மக்கள் எல்லாரும் கர்த்தராகிய ஆண்டவருடைய சந்நிதியில் வரக்கடவர்கள்.
வருஷத்தில் மூன்று தரம் உன் ஆண் மக்கள் எல்லாரும் கர்த்தராகிய ஆண்டவருடைய சந்நிதியில் வரக்கடவர்கள். த்ரீ டைம்ஸ் இன் த இயர் ஆல் தை மேல்ஸ் ஷால் அப்பியர் பிஃபோர் த லார்ட் காட். வருஷத்தில் மூன்று தரம் எனக்கு பண்டிகை ஆசரிப்பாயாக என்று 14 வசனத்தில் வாசிக்கிறோம். 17 வசனத்தில் வருஷத்தில் மூன்று தரம் நீங்கள் தேவ சமூகத்திலே வர வேண்டும், உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் வரக்கடவர்கள் என்று மோசஸ் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறதை நம்ம வாசிக்கிறோம். இதே மாதிரி இன்னும் ரெண்டு இடத்துல சொல்லுகிறார். அதே யாத்ராம 34 அதிகாரம் 22 வாசிக்கலாம்.
கோதுமை அறுப்பின் முதற் பலனை செலுத்தும் ஏழு வாரங்களின் பண்டிகையும் வருஷ முடிவிலே சேர்ப்பு கால பண்டிகையும் ஆசரிப்பாயாக. வருஷத்தில் மூன்று தரம் உங்கள் ஆண் மக்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் தேவனா இருக்கிற கர்த்தராகிய ஆண்டவரின் சன்னதியில் வர கடவர்கள்.
வருஷத்தில் மூன்று தரம் உங்கள் ஆண் மக்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய ஆண்டவரின் சன்னதியில் வர கடவர்கள். அதுக்கு பிறகு 24 வசனம்,
நான் புறஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். வருஷத்தில் மூன்று தரம் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சன்னிதிக்கு முன்பாக காணப்பட போயிருக்கும் போது ஒருவரும் உங்கள் தேசத்தை இச்சிப்பதில்லை.
வருஷத்தில் மூன்று தரம் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சன்னிதிக்கு முன்பாக காணப்பட போயிருக்கும் போது ஒருவரும் உங்கள் தேசத்தை இச்சிப்பதில்லை. வருஷத்தில் மூன்று தரம் அவர்கள் எருசலேமுக்கு போக வேண்டும், அங்கே போய் பண்டிகை ஆசரிக்க வேண்டும். அப்பொழுது உங்களுடைய வீட்டை யாரும் இச்சிப்பதில்லை, எந்த திருடனும் உங்கள் வீட்டில் வந்து நுழைய மாட்டான். நீங்கள் தைரியமாக போகலாம், வீட்டை பூட்டு போடாட்டால் கூட பரவாயில்ல. ஒன்றுமே யாருமே உங்கள் தேசத்தை இச்சிப்பதில்லை, எந்த திருடனும் வந்து உங்கள் வீட்டை வந்து திருட வரமாட்டான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய போகிறதுனால உங்களுக்கு எந்த நஷ்டமும் வராது. நீங்கள் இப்போ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமாக உங்கள் வீட்டை விட்டு நீங்கள் எருசலேமில் போய் தேவனுக்கு ஆராதனை செய்யலாம். ஏன்னா நீங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் பொழுது உங்கள் வீட்டை நான் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆமீன். அடுத்தபடியாக உபாகமம் 16:16-17 வாசிக்கலாம். உபாகம் 16
வருஷத்தில் மூன்று தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் உன் ஆண்மக்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து காணப்படுவார்கள்.
வருஷத்தில் மூன்று தரம் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நீங்கள் வந்து பண்டிகையை ஆசரிக்க வேண்டும், நீங்கள் வந்து எருசலேமுக்கு போக வேண்டும். கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்நிதிக்கு முன்பாக நீங்கள் காணப்பட வேண்டும். 17 வசனம்,
ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சன்னதியில் வெறுங்கையோட வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளி ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக அவனவன் தன் தன் தகுதிக்கேற்றபடி காணிக்கை கொண்டு வர கடவன்.
இதோ வெறுங்கையோடு வராதபடி காணிக்கைகளோடு வந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று மோசஸ் மூலமாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லியிருக்கிறார். என்ன ஒரு அருமையான ஒரு கட்டளை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வருஷத்தில் மூன்று தரம் அவர்கள் ஆராதனை செய்ய வேண்டும். இது மோசஸ் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த கட்டளையாக இருக்கிறது. பிரதர் பென்கம் வந்து God chosen place of worship என்று செய்தி கொடுத்துருக்கிறார். அதன் பின்பு God's only provided place of worship என்று செய்தி கொடுத்துருக்கிறார். இந்த விதமாக அவர் செய்தி கொடுக்கும் பொழுது ஒரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு இடம் இருக்கிறது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஸ்தானம் இருக்கிறது, அந்த ஸ்தானத்தில் போயிட்டு நீங்கள் ஆராதனை செய்ய வேண்டும். அதனால் நீங்கள் பல இடங்களிலிருந்து அந்த இடத்துக்கு போகும் பொழுது உங்கள் வீட்டை யாருமே ஒன்றும் செய்ய மாட்டாங்க, அது அப்படியே நீங்கள் வச்சுட்டு போன பொருள் அப்படியே இருக்கும். நீங்கள் காணிக்கைகளோடு வந்து தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும். வெறுங்கையோடு நீங்க வரக்கூடாது. உங்கள் தேவனாகிய கர்த்தர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்று அவர் சொல்லுகிறார். பிரதர் பென்காம் என்ன சொல்லுகிறார் என்றால், ஒன்லி ப்ரொவைடட் பிளேஸ் ஆஃப் வொர்ஷிப். அதில் ஒன்லி பிளேஸ் ஒரு ஒரே ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்துக்கு நீங்கள் போக வேண்டும். அந்த இடம்தான் ஜீசஸ் கிரைஸ்ட். கர்த்தர் தம்முடைய நாமத்தை எங்கே வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துக்கு போகணும். அவருடைய நாமம் அன்றைக்கு எருசலேமில் வைக்கப்பட்டது. இன்றைக்கு அவருடைய நாமம், தேவனுடைய நாமம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறது. இன்றைக்கு நமக்கு அது வெளிப்பாடாக இருக்குது. இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு எங்கே இருக்கிறதோ அந்த இடத்துக்கு நீங்கள் போங்க. மனுஷனுடைய உபதேசங்கள் இருக்கிற இடத்துக்கு போகாதங்க. கண்ட இடமெல்லாம் போயிட்டு நீங்கள் உங்களுடைய பலிகளை செலுத்தாதங்க. தேவனாகிய கர்த்தருடைய நாமம் எங்கே இருக்குதோ, அவருடைய நாமம் என்றால் அவருடைய வார்த்தை. அதனால் அவருடைய வார்த்தை எங்கே இருக்கிறதோ, எங்கே ஃப்ரெஷ் மீட் இருக்கிறதோ அந்த இடத்துக்கு நீங்கள் போங்க. எங்கே மெசேஜ் ஆஃப் த ஹவர் இருக்கிறதோ, அது சரியாக பகுத்து போதிக்கப்படுகிறதோ அந்த இடத்துல போய் நீங்கள் ஆராதனை செய்யுங்க. வேறு இடத்துக்கு போகாதீங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒன்லி ஒன் பிளேஸ் தான். இஸ்ரவேல் நாடு தான் முதல் பெயர் சபா மட்டும் இருக்கிற அங்கே அந்த ஒரு பெரிய கண்ட்ரி, அது அந்த செழிப்பான ஒரு தேசம். அந்த தேசத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். அந்த தேசத்தில் இருக்க எல்லாருக்கும் ஒரு பிரமாணம் உண்டு. அவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு ஆலயம் உண்டு. மற்ற இடத்துல சினகாக் இருக்கிறது, ஜபாலயம் இருக்கிறது, ஆனால் அங்கே பலி செலுத்தக்கூடாது. ஆனால் தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும், பலி செலுத்தி ஆராதனை செய்ய வேண்டும் என்றால் ஒன்லி ஒன் பிளேஸ் ஆஃப் வொர்ஷிப். அங்கே ஆராதிக்கக்கூடிய இடம் ஒரே ஒரு இடம், அது ஜெருசலேம். அதை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அந்த இடத்துக்கு நீங்கள் போக வேண்டும். அந்த இடத்துல போய் ஆராதனை செய்ய வேண்டும். வருஷத்தில் மூன்று தரம் நீங்கள் அங்கே போக வேண்டும் என்று கர்த்தர் வந்து சொல்லியிருக்கிறார். அதனால் கொடுக்க போகிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், த்ரீ டைம்ஸ் இன் த இயர் தே கோ டு ஜெருசலேம். த்ரீ டைம்ஸ் இன் த இயர், த்ரீ டைம்ஸ் இன் எ இயர், ஒரு வருஷத்தில் மூன்று தரம் தே கோ டு ஜெருசலேம், அவள் எருசலேமுக்கு போக வேண்டும். வருஷத்தில் மூன்று முறை அங்கே போய் ஆராதனை செய்யும் பொழுது கர்த்தர் அவர்கள் மேலே பிரியமாயிருக்கிறார். தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஃபுல்லாக வொர்ஷிப்பை பற்றி தான் எழுதியிருக்கு. வொர்ஷிப், ஆராதனை செய்வது. அதெல்லாம் ரெண்டு விதமான ஆராதனை இருக்கிறது. ஒன்று வந்து மிருகத்தை வணங்குவது, இன்னொன்று வந்து அங்கே தேவனை ஆட்டுக்குட்டியானவரை தொழுது கொள்வது. இந்த ரெண்டு வொர்ஷிப் தான் உலகத்திலே இன்னைக்கு இருக்குது. ஒன்று வந்து ட்ரூ வொர்ஷிப், இன்னொன்று ஃபால்ஸ் வொர்ஷிப். ஆட்டுக்குட்டியாண்டே ஜி போஸில் பேரெழுதப்படாத எல்லாருமே மிருகத்தை வணங்குவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல் 13:8,
உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள்.
இதோ பூமியின் குடிகள் எல்லாரும் அதை வணங்குகிறார்கள், அந்த மிருகத்தை வணங்குவார்கள். கடைசி நேரத்தில் அந்த மிருகத்தை வணங்குவது வருகிறது. வொர்ஷிப் மிருகத்தையும் அதனுடைய இமேஜ், அதனுடைய சொரூபத்தையும் வணங்குவது. அப்படி சொரூபத்தை வணங்காதவர்கள் வந்து விற்கவும் முடியாது, கொள்ளவும் முடியாதபடி அவன் செய்வான், சாத்தான் அவிதமாக செய்வான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 13:6, அதே அதிகாரம் 16-18 வரைக்கும்,
அது சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரை பெறும்படிக்கும், அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது.
மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காவில்லை என்றால், அதன் நாமத்தை தரித்து கொள்ளவில்லை என்றால் விற்கவும் முடியாது, கொள்ளவும் முடியாது என்று அந்திகிறிஸ்து அவிதமாய் செய்வான். அதனால் எல்லாருமே மிருகத்தின் முத்திரையை தரித்து கொள்வார்கள். மார்க் ஆஃப் த பீஸ் அவங்க தரித்து கொண்டு எல்லாரும் அவர் மிருகத்தை வணங்கும்படியாக ஃபோர்ஸ் பண்ணுவார்கள். எப்படி நேபுகாத்நேச்சார் அந்த சிலையை நிறுத்தி எல்லாருமே சிலையை வணங்கலைன்னா அக்னி சூளையிலே போடப்படுவீர்கள் என்று சொன்னான். கட்டாயப்படுத்துவது, ஃபோர்ஸ் பண்ணுவது, இவ்விதமாக கடைசி நேரத்தில் நடக்கும். அப்பொழுது நம்ம இங்கே இருக்க மாட்டோம், நம்ம மகிமையில் இருப்போம். ஹல்லேலூயா. அப்பொழுது சாத்தான் ஆன்டிகிரைஸ் எல்லாரையுமே ஃபால்ஸ் ஒர்ஷிப் பண்ணும்படியாக சொல்லுவோம். அப்படி செய்யவில்லை என்றால் அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஃபால்ஸ் வர்ஷிப். இஸ்ரேல் வாஸ் கமாண்டட் பை காட் டு கோ இன் டு காட் சோசன் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் டு அப்பியர் பிஃபோர் காட். தேவனுக்கு முன்பாக அவர்கள் காணப்படும்படியாக வருஷத்தில் 3 தரம் அவர்கள் எருசலேமுக்கு போக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். முதலாவது இந்த டைம் ஆஃப் பாஸ்ஓவர், ரெண்டாவது இந்த டைம் ஆஃப் பெந்தேகோஸ்ட், மூன்றாவது த டைம் ஆஃப் ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்நாக்கில், கூடார பண்டிகை. முதலாவது பஸ்கா பண்டிகை ஆசரிக்க அவங்க போகணும், அது ஃபஸ்ட்டு. அது வந்து அதன் பின்பு அவங்க வந்து ஃபீஸ்ட் ஆஃப் பெந்தேகோஸ் பெந்தேகோச பண்டிகையை ஆசரிக்க போக வேண்டும். அதன் பின்பு அவங்க ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்நாக்கில், கூடார பண்டிகையை ஆசரிக்க போக வேண்டும். எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் அவள் போக வேண்டும். அப்படி போகவில்லை என்றால் அவளுக்கு ஆண்டவர் தண்டனை கொடுப்பார். ஒருவேளை அவளை இஸ்ரவேலை விட்டு அறுப்புண்டு போக செய்வார். இப்படி இந்த பண்டிகையை அவளை அவங்க ஆசரிக்கும் பொழுது, எருசலேமில் போய் ஆரஞ்சும் பொழுது தேவன் அவளை ஆசீர்வதிப்பார். அவளுக்கு நிலம் நன்றாக விளையும், அவங்களுடைய ஆடு மாடுகள் பெருகி அது விருத்தியாகும். அவங்களுக்கு சத்துருக்கள் அங்கே வந்தால் தோல்வி அடைவார்கள், சத்துருக்கள் அவளை ஜெயிக்க முடியாது, அவள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அதற்கு அவர்கள் வந்து 3 முறை எருசலேமுக்கு போக வேண்டும். தேவ சன்னதியிலே போய் கர்த்தருக்கு முன்பாக தங்களை காண்பிக்க வேண்டும். இல்லை கமாண்டட், இஸ்ரேல் வாஸ் கமாண்டட் பை காட். தேவனாலே அவள் கட்டளை பெற்றிருக்கிறார்கள் டு கோ இன் டு காட் சோசன் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஆராதனை ஸ்தலத்துக்கு போக வேண்டும். அல்ல, மொத்தம் அவர்களுக்கு 7 பண்டிகைகள் கொடுக்கப்பட்டிருக்குது. ஃபீஸ் என்றால் அங்கே பண்டிகை. அது என்ன அர்த்தம் என்றால், ஃபீஸ் மீன்ஸ் அப்பாயிண்டட் டைம்ஸ், குறிக்கப்பட்ட நேரத்து. அப்பாயிண்டட் டைம், குறிக்கப்பட்ட நேரத்திலே அவர்கள் அதை அங்கே செல்ல வேண்டும். கர்த்தர் வந்து மோசேக்கு இதை மலையின் மேல் அவனை கொண்டு போய் அவனுக்கு இதை காண்பிக்கிறார். இது அவனுடைய புத்தியிலிருந்து வந்ததில்லை, அவனுடைய சொந்தமாக அந்த பண்டிகைகளை அவனாக ஏற்படுத்தலை. கர்த்தர் அவனுக்கு அதை காண்பிக்கிறார். எங்கே கொண்டு போய் காமிக்கிறார் என்றால், சீனாய் மலையில் கூட்டி கொண்டு போய் அந்த சீனாய் மலை உச்சியிலே ஆண்டவர் அவன் மேகத்திலே அங்கே தோன்றி ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார், இதே மாதிரி நீ ஜனங்களை செய்ய வேண்டும். இது காட்ஸ் பேட்டர்ன், மலையிலே உனக்கு காண்பிக்கப்படும். இது பரலோகத்தினுடைய பேட்டர்னாக இருக்குது. பரலோகத்திலே விதமான இது நடக்குது. அந்த பரலோகத்தினுடைய சாயலுக்கு ஒப்பாக நீ வந்து பூலோகத்தில் இதை செய்ய வேண்டும். மலையிலே உனக்கு காண்பிப்பிடப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாத்தையும் செய்ய வேணும் என்று ஆண்டவர் யாத்திராமை 25:40 சொல்லியிருக்கு. அவன் தேவ சமூகத்திலேருந்து அந்த கட்டளையை பெற்றிருக்கிறான். அவன் அவர்கிட்டருந்து நேரடியாக பெற்று ஜனங்களுக்கு சொல்லுகிறான், இதே மாதிரி ஃபீஸ்ட் வந்து நீ செய்யணும். அதனால் என்னென்னா 7 ஃபீஸ்ட் அங்கே இருக்கிறது. ஆனால் 3 அப்பாயிண்டட் டைம்ஸ், 7 ஃபீஸ்ட்டை வந்து 3 முறை போகும் பொழுது அந்த 7 ஃபீஸ்ட்டை ஆராதிக்க முடியும், செய்ய அங்கே பண்டிகையை ஆசரிக்க முடியும். ஆனால் அது 3 தரம்தான் போகணும். 3 தரம் போகும் பொழுது 7 ஃபீஸ்ட்டும் கவர் ஆகும். அதனால தான் கர்த்தர் என்ன சொல்லியிருக்காங்க, தி 7 ஃபீஸ்ட் வயர் டிவைடட் இன்டு 3 அப்பாயிண்டட் டைம்ஸ். இது 3 அப்பாயிண்டட் குறிக்கப்பட்ட நேரமாக அது மாறி இருக்கிறது. முதலாவது என்ன ஃபீஸ்ட்னா பாஸ்ஓவர், பஸ்கா பண்டிகை. ரெண்டாவது அன்லீவன் பிரெட், புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. மூன்றாவது ஃபீஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். இந்த 3 பண்டிகையும் 1 பை 1 வருகிறது. முதல்ல பஸ்கா பண்டிகை, பின்பு அதன் பின்பு அன்லீவன் பிரெட், புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, அதன் பின்பு ஃபீஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், முதற்பலங்களின் பண்டிகை. இந்த 3 வந்து தொடர்ச்சியாக வருது. அதனால் 1 முறை போகும் பொழுது இந்த 3 அவங்க ஆசரிக்கிறாங்க. ஏப்ரல் மாதம் போகிறாங்க. ஏப்ரல் மாதம் அவங்க தேசத்தில் இருக்கிற எல்லா ஆண் மக்களும் அங்கே போகும் பொழுது உங்களுடைய வீட்டை யாருமே இச்சிப்பதில்லை. நீங்கள் வந்து ஏப்ரல் மாதம் போகணும். அங்கே வந்து அவங்க எப்ரே பாசில் ஆபிப் மாதம், இந்த ஆபிப் மாதத்தில் நீங்கள் எல்லோரும் அங்கே போயிட்டு பஸ்கா பண்டிகையை ஆசரிச்சுக்கணும். அது முடிஞ்ச உடனே அடுத்த நாளே புளிப்பில்லாத அப்ப பண்டிகை வருது, முதற்பலங்களின் பண்டிகை. எட்டாவது நாளிலே அவர்கள் என்ன செய்யணும், ஒரு முதற்பலனான கதிர்கட்டை கொண்டு வந்து தேவ சமூகத்திலே அசைபாட்ட வேண்டும். அதுதான் முதற்பலன்களின் பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். அது உடனே அது வருகிறது. இந்த மூணு ஃபீஸ்டையும் ஃபஸ்ட்டு டைம் போகும்பொழுது ஏப்ரல் மாதம் அவங்க எல்லாத்தையுமே அவங்க ஆசரிக்கிறாங்க. பின்பு அவங்க வந்து தங்களுடைய வீட்டுக்கு போயிடணும், அவங்களுடைய வீட்டுக்கு போயிடணும். ஆனால் தீஸ் த்ரீ வேர் கெப்ட் டுகெதர் பிகாஸ் அட் தட் டைம் த ஃபஸ்ட் ஃப்ரூட் ஆஃப் வீட் இஸ் ரைப். முதலாவது அவங்க வந்து அந்த அந்த நேரத்தில் அவங்க போகும்பொழுது ஏப்ரல் மாதம் போகும்பொழுது அவங்களுக்கு பயிர் வந்து விளைஞ்சிருக்கும், கோதுமை பார்லி வந்து அறுவடை சீசனாக இருக்கும். இதனால் முதற் பழங்களின் பண்டிகையும் அங்கே அங்கே செய்கிறாங்க. த பார்லி ராதர் இஸ் ரைப் ஸோ தே குட் பிரிங் த ஃபஸ்ட் ரைபன் சீடு சீப் ஸோ தே குட் ஹேவ் அன்லீவன் பிரெட் அண்ட் கில் த லேம் விச் இஸ் ஸ்பீக்கிங் ஆஃப் த டெத் அண்ட் ரெசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அதனால் அவங்க பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடிக்கிறாங்க, புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை ஆசரிக்கிறாங்க. அதன் பின்பு ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் ஆசரிச்சுட்டு ஏப்ரல் மாதம் அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருந்தாங்க. வீட்டுக்கு வந்துட்டு இதோ என்ன செய்யுங்க, தே வென் பேக் ஹோம், தே கேம் பேக் ஆஃப்டர் 50 days. அவங்க வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கு பிறகு 50 நாள் தான், 2 மாதம் கூட கிடையாது, 1.5 மாதத்துக்கு கொஞ்சம் அதிகம். அதனால் 50 நாளைக்கு பிறகு அவங்க மறுபடியும் இஸ்லாமுக்கு வரணும். எதுக்காக, அவங்க ஃபீஸ்ட் ஆஃப் பெந்தேகோஸ்ட் ஆசரிப்பதற்காக. தே கேம் பேக் 50 days ஆஃப்டர் ஃபார் பெந்தேகோஸ்ட், பெந்தேகோஸ்ட் பண்டிகையை ஆசரிப்பதற்காக 50 நாளைக்கு பின்பு அவங்க வர வேண்டும். அப்பொழுது நியூ வைன் அங்கே பிரெட் அங்கே கொடுக்கப்படுகிறது. அவள் அதை வந்து கர்த்தருக்கு செலுத்தி அவங்க ஆராதனை செய்ய வேண்டும். இதை எல்லாத்தையுமே நீ லேவியராகவே 23 முழுசுமாக வாசிக்க முடியும். அதை வாசிக்கிறதுக்கு நமக்கு நேரம் கிடையாது. அதன் பின்பு அவங்க வந்து என்ன செய்யணும்னா, அங்கே ஜூலை மாதம் திரும்பி வீட்டுக்கு போயிடணும். அந்த பண்டிகையை ஆசரிச்சுட்டு வீட்டுக்கு போயிடணும். தங்க வீட்டுக்கு போயிட்டு திரும்பி அவங்க எருசலேமுக்கு வரணும். அங்கே ஜூலை மாதத்தில் அவங்க மறுபடியும் வர வேண்டும். வரும் பொழுது 3 பண்டிகையை ஆசரிக்கிறாங்க. முதலாவது ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸ், ரெண்டாவது ஃபீஸ்ட் ஆஃப் அட்டோன்மெண்ட், மூணாவது ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்நேக். எக்கால பண்டிகை, அங்கே பாவ நிவிருத்தி பண்டிகை, அதன் பின்பு கூடார பண்டிகை. இந்த 3 பண்டிகைகளையும் அவங்க ஜூலை மாதம் வரும்போது ஆசரிக்கிறாங்க. அதான் முதல்ல வரும்பொழுது 3 பண்டிகை, பின்பு ஃபீஸ்ட் ஆஃப் பெந்தேகோஸ்ட் அந்த ஒரு பண்டிகைக்காக அவங்க தனியாக வரணும். அதன் பின்பு அவங்க ஜூலை மாதம் அவங்க கடைசியில் அங்கே வரும்பொழுது இவர்கள் வந்து 7ஆம் மாதம், அது அந்த 7 அவங்களுக்கு 7வது மாதம். அதனால் அந்த மாதம் வரும்பொழுது நம்ம கேலண்டர் படி இல்லை, அதனால் அவங்க கணக்கின்படி 7ஆம் மாதத்தில் 3 பண்டிகையை தொடர்ந்து ஆசரிக்கிறாங்க. முதல்ல எக்கால பண்டிகை வருது அந்த 7ஆம் மாதம் 1ஆம் தேதியில், பின்பு என்ன செய்கிறேன்னா 10ஆம் தேதி வரும்பொழுது பாவ நிவிருத்தி பண்டிகை வருது. அதன் பின்பு அங்கே 15ஆம் தேதியிலிருந்து 7 நாள் வரைக்கும் கூடார பண்டிகை. இந்த எல்லாமே இந்த 3 ஃபீஸ்ட்டும் வந்து அந்த ஜூலை மாதத்தில் முடிவடையுது. இப்படி 3 வருஷம் ஒவ்வொரு வருஷத்துலேயும் அவங்க எருசலேமுக்கு வர வேண்டும். அதுதான் ஹெட் குவார்ட்டர்ஸ். தேவனுடைய நாமம் அங்கே தான் இருக்கிறது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரே ஆராதனை ஸ்தலம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரே ஒரு டெம்பிள் தான் உண்டு. அந்த டெம்பிளுக்கு அந்த நாட்டில் இருக்க எல்லாருமே வர வேண்டும். வருஷத்தில் 3 வர வேண்டும். அதான் நீங்கள் ஜனங்கள் எல்லாருமே நீங்கள் வர வேண்டும். காட் கேவ் தம் த ஃபீஸ்ட், 7 ஃபீஸ்ட். ஆனால் அது 3 அப்பாயிண்டட் டைமாக இருக்குது. அந்த குறிக்கப்பட்ட நேரத்தில் வந்து நீங்கள் ஆராதனை செய்ய வேண்டும். பேஷோவர் வராமல் அவங்க வந்து என்ன செய்ய முடியாது, அவங்க ஃபீஸ் ஆஃப் பெந்தேகோஸ்ட்டுக்கு போக முடியாது. ஃபீஸ் ஆஃப் பெந்தேகோஸ்ட் போகாட்டால் அவங்க ஃபீஸ் ஆஃப் டேபர்நேக்கிள்க்கு வர முடியாது. ஒன்று வந்தால் தான் அது அடுத்தது வர முடியும், அடுத்தது வந்தால் தான் இன்னொன்று போக முடியும். நான் இதுக்கு வரல, நான் பாஷவருக்கு வரல, நான் வந்து ஃபீஸ்ட் ஆஃப் பெந்தேகோஸ்ட் வரேன்னா வர முடியாது. இது ஆசரிக்காதவங்க அங்கே அங்கே வர முடியாது. அதனால் கண்டிப்பாக 7 ஃபீஸ் ஆராதிக்கணும். அதனால் நம்ம மனசு இருந்தால் வரலாம், மனசு இல்லைன்னா வரலாம், அதெல்லாம் நம்ம இஷ்டம். அங்கெல்லாம் பழைய ஏற்பாடில் நம்ம இஷ்டங்கிறது கிடையாது, அது தேவனுடைய கமேண்ட்மெண்ட். அதனால் ஒரு பண்டிகையை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த பண்டிகை வர முடியாது. ஏன்னா அதோடு கூட அது தொடர்புடையதாக இருக்குது. இது ஆசரித்தா தான் அதை ஆசரிக்க முடியும், அல்லது அந்த ஸ்டேஜ் வர முடியாது. ஃபீஸ்ட் ஆஃப் பெந்தேகாஸ் வரலன்னா ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்நாக்கிள் வர முடியாது. ஒரு பண்டிகைக்கு வரலன்னா, முதல் பண்டிகை பாஸ் ஓவர் முக்கியமானது, அதுக்கு வரலன்னா எந்த பண்டிகையுமே ஆசரிக்க முடியாது. அதனால் பழைய ஏற்பாடு எப்படி இருக்குது, ஷேடோவாக இருக்குது. இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார், ஏழு பண்டிகைகளும் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறார். இயேசு கிறிஸ்து சப்ஸ்டன்ஸாக இருக்கிறார், பொருளாக இருக்கிறார். இப்போ நமக்கு இது ரியாலிட்டியாக இருக்குது. எப்பொழுதுமே நான் சொல்லிட்டு வரேன், பைபிள் வந்து ஆதியாந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வருது. அதனால் முதல்ல பழைய ஏற்பாடு ஷேடோ, அது தெரிஞ்சால் தான் நம்ம எல்லாம் பார்க்க முடியும். பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்கணுன்னா முதல்ல ஃபோட்டோ அனுப்புங்க. ஃபோட்டோவில் இங்கே திருப்தியாக இருந்தால் நேரடியாக பார்க்கலாம், ஃபோட்டோவில் திருப்தி இல்லைன்னா நேரடியாக பார்க்குறத தவிர்த்து விடலாம். பேச்சுவார்த்தைகள் அதோடு முடிஞ்சு போச்சு, ஃபஸ்ட் ஸ்டெப்லேயே முடிஞ்சு போச்சு. முதல்ல வந்து ஷேடோ, ஃபோட்டோ வந்து ஷேடோவாக இருக்கிறது, நம்மளோட உருவம் வந்து ரியாலிட்டியாக இருக்குது. அதனால் இந்த ஃபோட்டோவில் தான் முதல்ல பார்ப்பாங்க. இதே போல் பழைய ஏற்பாடு ஷேடோவாக இருக்கிறது, அது ஒரு ரியாலிட்டியை குறிக்கிறது. அதனால் அந்த ஷேடோவை வச்சு நான் முதல்ல ஐடென்டிஃபை பண்ண வேண்டும். அது ஒரு ப்ராபஸியாக இருக்கிறது, அது வரப்போகிற காலத்தில் நடக்க போகிற ஒன்றுக்கு அது ஒரு ப்ராபஸி, தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. இது வந்து ஒரு ட்ரெடிஷனாக இருக்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதை ஒரு ட்ரெடிஷனாக ஆராதித்தார்கள். ஆனால் அவங்களுக்கு அதை பற்றி தானே ஏதாவது தெரியுமா, ஒன்றும் தெரியாது. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நம்ம பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து நம்ம பஸ்கா பண்டிகை ஆசரிக்கணும். புளிப்பில்லாத அப்பம், புதுசாக இருக்கிற மாவில் தான் அங்கே வந்து ப்ரெட்டு செய்யணும். நம்ம பழைய மாவில் செய்யக்கூடாது. தோசை இட்லிலாம் கிடையாது, சப்பாத்தி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அதுதான் சாப்பிடணுமே ஒழிய புளிச்ச மாவு பன்னு இதெல்லாம் செய்யக்கூடாது. அதுதான் அவங்களுக்கு அதான் தெரியும். ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் எகிப்திலேருந்து புறப்படும் பொழுது புளிப்பில்லாத மாவோடு தான் வந்தீங்க, துரிதமாக வந்தீங்க அப்படின்னு அவங்க அந்த அடையாளத்தை சொல்லுவாங்க. அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்ததுனால தான் எகிப்தை விட்டு வந்தோம், அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் தான் எகிப்திலேருந்து விடுதலை கிடைச்சது அப்படி என்று அதை நினைவு கூறும்படியாக மோசை மூலமாக சொல்லியிருக்கிறார். அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும். இல்லை, முதற் பழங்களின் பண்டிகை. நம்ம வந்து என்றைக்கும் முதலாவது கர்த்தரை கனப்படுத்தணும். அதனால் முதலாவது ஒரு கதிர்கட்ட அசைபாட்ட வேண்டும், அதை பின்பு தான் அறுவடை செய்யணும். அல்லது அந்த முதற் பழங்களை செலுத்தாத பட்சத்தில் யாரும் அறுவடை செய்யக்கூடாது. இது அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு ட்ரெடிஷனாக, அவங்களுக்கு ஒரு ஃபீஸ்டாக பண்டிகையாக கொடுத்துருக்கிறார். இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அது சப்ஸ்டன்ஸ், அது ஷேடோ, இது பொருள். அது வந்து ஃபோட்டோ, ஷேடோ நிழல் படம், இது வந்து என்ன சொன்னால் சப்ஸ்டன்ஸ் பொருள். இதுதான் இன்றைக்கி நமக்கு ரியாலிட்டியாக இருக்குது. அது உங்கள் வாழ்க்கையில் இது நிறைவேறுது. ஹல்லேலூயா, நிறைவேறுதலே அது. நீங்கள் உண்மையான ரியாலிட்டியை நிறைவேற்றி கொண்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இப்படி அவங்க வந்து அந்த பண்டிகையை ஆசரிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். எந்த எதிரியும் அவங்களை மேற்கொள்ள முடியாது. அவங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் நல்ல மழை பெய்யும், நல்ல விளைச்சல் கிடைக்கும். அவங்க அந்த தேசத்தில் சுகமாக வாழ்ந்தார்கள், ஆசீர்வாதமாக வாழ்ந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஆமென். இன்றைக்கு நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் நமக்கு சோதனை வரலாம், பிரச்சனைகள் வரலாம், ஆனால் அது ஒன்று நம்மை செய்ய ஒன்று செய்யாது. ஹல்லேலூயா. அது எந்த தீங்கும் செய்ய முடியாது, அது நம்மை மேற்கொள்ள முடியாது. ஆமென். அல்ல, பாஸ்ஓவர், பாஸ் ஓவர் பண்டிகை இருக்கும் பொழுது அவங்க வந்து பாடல் பாடி தேவனை ஆராதிக்கிறார்கள். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டி. சங்கீதம் 22:1. அதனால் செவன் ஃபீஸில் என்னென்ன பாடல் பாடுவாங்க, அந்த எல்லா பாடல்களும் சங்கீதத்தில் இருக்குது. 150 சங்கீதத்துக்குள்ளே அவங்க பாடுகிற பாடல்கள் எல்லாமே அந்த சாம்சனல் சங்கீதம், அதுக்குள்ளே ஆண்டவர் எல்லாத்தையுமே வச்சுருக்காரு. இந்த சங்கீதங்களை அவர்கள் பாடுகிறார்கள், பாடி அவங்க செவன் ஃபீஸ்ட்டு ஆராதிக்கிறார். அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபீஸ்ட் வந்து பாஸ்ஓவர். இயேசு கிறிஸ்து ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். மத்தேயு 26:46 வாசிக்கிறோம். சங்கீதம் 22:1 வாசிக்கிறோம். அதனால் பாஸ்ஓவர், அந்த பண்டிகை பேஷோவராக இருக்கிறது. அது எதை வெளிப்படுத்துறது? கல்வாரியை வெளிப்படுத்துறது. இது வந்து மிஸ்ட்ரி ஆஃப் ப்ராபஸி, அது ஒரு ப்ராபஸியாக இருக்குது. ஆனால் அவங்களுக்கு அது ட்ரெடிஷனாக இருந்தது. ஒன்லி நியூ இட் அஸ் ட்ரெடிஷன். அவங்களுக்கு அது ட்ரெடிஷனாக தெரியணும். ஒரு ஆட்டுக்குட்டியை சாயங்காலத்தில் அடிக்கணும், நம்ம அது மாம்சத்தை புசிக்க வேண்டும், நெருப்பினால் சுட்டு புசிக்க வேண்டும், கசப்பான கீரையோடு கூட நம்ம அதை புசிக்க வேண்டும். இதுதான் இரத்தத்தை வந்து நிலைக்காலிலே பூச வேண்டும். இதுதான் அவங்களுக்கு தெரியும். இது ஒரு ட்ரெடிஷனாக செய்து வருகிறார்கள். அதை குறித்த வெளிப்பாடு அவர்களுக்கு இல்லை. அதனால் பேஷோவர் முடிஞ்ச உடனே அன்லீமன் பிரெட்டு, புளிப்பில்லாத அப்பத்தை 7 நாள் அளவும் செய்ய புசிக்க வேண்டும். மோசே சொல்லியிருக்கிறார், நம்ம வந்து புளித்த அப்பத்தை சாப்பிடக்கூடாது. அதே போல் அது 7 சபை காலங்களுக்கு புளிப்பில்லாத அப்பத்தை கொடுக்குறார் ஆண்டவர். அந்த அங்கே கலப்படமில்லாத புளிப்பில்லாத, புளிப்புனானா ஃபால்ஸ் டாக்டிங், ஃபால்ஸ் டாக்டிங் இல்லாத மெசேஜ் 7 ஏஞ்சல்ஸ் மூலமாக அவர் புளிப்பில்லாத அப்பத்தை நமக்கு தருகிறார். சாபனங்கள் வந்து புளிப்புள்ள அப்பமாக இருக்குது. அவங்க புளிப்புள்ள அப்பத்தை சாப்பிடுகிறார். கலப்படமான உபதேசம், நம்ம வந்து கலப்படம் இல்லாத உபதேசம். நேற்று அது ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, நேற்று தோசைக்கு மாவு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி வந்து அது புளிப்பு ஏறி போச்சு. இன்னும் ஒரு 2 நாள் ஆச்சுன்னா அதை தூர தான் கொட்டணும், அதுக்கு மேலே அது டேஸ்ட் இருக்காது. அதே போல் சிஎஸ்காரங்க 400 வருஷத்துக்கு முன்னால் உள்ள உபதேசத்தை வச்சுருக்கிறாங்க. மார்ட்டின் லூத்தர் 400 வருஷத்துக்கு முன்னால் கொண்டு வந்தார், அது முடிஞ்சு போச்சு. மார்ட்டின் லூத்தர் காலம் சர்தைன் சபையின் காலம் 1520 1750 வரைக்கும், 750 முடிஞ்சு போச்சு. அந்த மாவை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அவங்க அந்த மாவை தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, பழைய புளித்த மாவை வச்சுருக்கிறாங்க. அதே போல் இதை என்ன பென்ட்ரேகாசல் வந்து 1906 1963 வரைக்கும், முதல்கள் திறக்கும் வரைக்கும் அது அவ்வளோ நாள் தான் அது பியூராக இருக்கும். அதுக்கு பிறகு அது மாவு கெட்டு போயிடுது. புளிப்புள்ள அப்பத்தை புசிச்சு கொண்டிருக்காங்க, அந்நிய பாசை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து இப்போ ஃப்ரெஷ் வேர்ல்டில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. புளிப்பில்லாத அப்பம், அந்த காலத்துக்கு அது புளிப்பில்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஆனால் அந்த காலம் தாண்டி வேற ஒரு காலம் வரும் பொழுது இவங்க அடுத்த காலத்துக்கு போகிறதுக்கு பதிலாக அங்கே இருந்து கொண்டு அந்த உபதேசத்தில் இருந்தால் அது வந்து கெட்டு போன உபதேசம். ஒரு காலத்தில் அது ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி அது ஃப்ரெஷ்ஷாக இல்லை. இப்போ முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு பாற்று வேடில் இருக்கக்கூடாது. அது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரங்க வந்து ஃபுல்னஸ்ஸாக வேடில் வர்றாங்க. அந்த ஊழியக்காரர் ஃபுல்னஸ்ஸாக வேடை அறியலைன்னா அந்த சபை எப்படி அறியும்? அதனால் அவங்க கைவிடப்படுவாங்க. ஆண்டவர் இப்பொழுது என்ன வெளிப்படுத்துகிறார்? அதனால் இப்பொழுது முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு நம்ம 7 சபையின் தூதனை ஆண்டவர் வந்து 1946 பயன்படுத்துகிறார். ஆனால் 1963 தான் முத்திரைகள் திறக்கப்படுது. இப்போ முத்திரைகள் திறக்கப்பட்டபோது சென்னப்மேன் மினிஸ்ட்ரி வருகிறது, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வருகிறது. அதோடு ஒரு மனுஷன் தன்னை ஐடென்டிஃபை பண்ணலைன்னா, ஒரு பாஸ்டர் அதோடு தன்னை ஐடென்டிஃபை பண்ணலைன்னா, அதை பற்றிய வெளிப்பாடு அவருக்கு இல்லைன்னா, அந்த சபையை வந்து அவர் ட்ரெடிஷனாக வழி நடத்துகிறார். பாரம்பரியமாக ட்ரெடிஷனாக நடத்தும் பொழுது அந்த சபையில் வந்து எஃபெக்ட் இருக்காது, அங்கே எழுப்புதல் இருக்காது. ஆமீன். அதனால் நம்ம வந்து இன்றைக்கு வந்து அங்கே சப்ஸ்டன்ஸில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எலி எலி லாமா பசபக்தானி என்று ஜீவனை விடும்பொழுது அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். அது சப்ஸ்டன்ஸ். பழைய ஏற்பாட்டில் வந்து அது வந்து ட்ரெடிஷன், இப்பொழுது சப்ஸ்டன்ஸ் வந்துவிட்டது. இயேசு கிறிஸ்து மெய்யான ஆட்டுக்குட்டியாக சிலுவையிலே மறிக்கும் பொழுது அந்த யூத ஜனங்கள் அந்த ட்ரெடிஷனை விட்டுட்டு இந்த சப்ஸ்டன்ஸோட வர முடியலை. அந்த ஆட்டுக்குட்டியோடு தங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியலை. இயேசு கிறிஸ்து அப்பத்தையும் அங்கே திராட்சரசத்தையும் அங்கே ஆசீர்வதித்து, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாக இருக்கிறது என்று ஆசீர்வதித்து கொடுக்கும் பொழுது அது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. எல்லோரும் அந்த ராப்போயின் ஆராதனையில் பங்கு பெறல, எல்லோரும் அந்த ஆராதனைக்கு வரல, அவங்க வந்து அந்த அதை ஐடென்டிஃபை பண்ணவில்லை. பின்பு இயேசு கிறிஸ்து அங்கே உயிர்த்தெழும் பொழுது, மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3rd நாளில் உயிர்த்தெழும் பொழுது அது ஃபீஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், கிறிஸ்து மரித்தோரின் முதற்பலனானார். 1 கொரிந்தியர் 15:20 வாசிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டாக அவர் வருகிறார். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டாக அவர் அசைபாட்டப்படாத தேவ சமூகத்திலே அவர் பிரவேசிக்கிறார். மரியாதை என்னை தொடாத, நான் மேலே போயிட்டு வரணும். நான் உங்கள் தேவனத்துக்கும் என்னுடைய தேவனத்துக்கும் போயிட்டு வரணும். அப்படி போயிட்டு வரும் வரைக்கும் நீ என்னை தொடக்கூடாது. அதனால் அவர் மேலே பரலோகத்திலே போனார். தேவ சமூகத்திலே அந்த முதலாவது கதிர்கட்டு, முதலாவது முற்றின அந்த கோதுமை, அவர் தான் ஃபஸ்ட்டு பெர்ஃபெக்ஷன் அடைந்தார். அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் பிசாசையும் ஜெயித்து முயற்சி எழும்பொழுது அது ஃபஸ்ட் ஃப்ரூட்டு. ஆனால் எல்லாமே கரெக்டாக அங்கே நிறைவேறுது. அந்த யூதர்கள் பைபிளை தரவாக படிச்சிருந்தோம். ஆதியாமத்துலேருந்து மல்கியா வரைக்கும் அவங்க கையில் அந்த பைபிள் இருக்கிறது. நம்ம கையில் இருக்க இதே பைபிள் தான், இதே வசனத்தை நம்ம தமிழில் படிக்கிறோங்க, ஹீப்ரூவில் படிக்கிறாங்க, அதை தான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு நமக்கு. இதே பைபிள் தான் இப்பவும் அவங்க கையில் வச்சுருக்கிறாங்க. பழைய ஏற்பாடு அவங்க கையில் இருக்குது, அங்கே தான் அது எழுதியிருக்குது. ஆனால் அதை அவங்க ட்ரெடிஷனாக செய்கிறாங்களே ஒழிய அவங்க ஷேடோவில் இருந்து சப்ஸ்டன்ஸுக்கு வரல. ஆனால் கிறிஸ்து அதன் பொருளாக இருக்கிறார். ஆனால் கிறிஸ்துவை அவர்கள் ஐடென்டிஃபை பண்ணாதனால அவங்களுக்கு என்ன செய்யலைன்னா அந்த பண்டிகையை வந்து மேற்கொண்டு கொண்டாட வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே ஷேடோவிலேருந்து சப்ஸ்டன்ஸ் வரும்பொழுது ஜீசஸ் இயேசு கிறிஸ்து அந்த சப்ஸ்டன்ஸாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அதன் பொருளாக இருக்கிறார். பழைய ஏற்பாடு ஷேடோ அவங்க ட்ரெடிஷனலாக செய்தாங்க. இப்பொழுது ஜீசஸ் வந்து நமக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அவர் மறிக்கும் பொழுது அவர் வந்து என்றால் புளிப்பில்லாத அப்பமாக இருக்கிறார். அவர் வந்து முதற்பலனாக இருக்கு. முதற்பலன் அந்த கதிர்கட்டு அவர் தான். எல்லாமே இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அதனால் அந்த ஷேடோ இப்பொழுது ரியாலிட்டியாக வந்த பிறகு ஷேடோ என்னத்துக்கு, அதை செய்து என்ன பிரயோஜனம், அதுக்கு வேல்யூ இல்லை, அதனுடைய காலம் முடிஞ்சு விட்டது. அதனால் அவங்க மேற்கொண்டும் அவங்க பாஸ் ஓவரை செய்துக்கிட்டு இருந்தாங்க. மேற்கொண்டும் அவங்க அன்லிமெண்ட் ப்ரெட்டை வங்கிச்சாங்க. அதுக்கு பிறகு அவங்க மேற்கொண்டும் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டை அவங்க செய்யும் பொழுது கத்தர் பார்த்தார். அந்த எருசலேமில் தேவாலயம் ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் இராதபடி இடிக்கப்பட்டது. அந்த ஆராதனைக்கு அவரே முடிவை ஏற்படுத்திட்டார். நீங்கள் ஷேடோவில் இருந்து ரியாலிட்டிக்கு வரல. நீ நான் அதை நாங்கள் கண்ணு முன்னாலே அது நிறைவேறும் பொழுது நீங்கள் அது வரல. நீங்கள் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை. நான் யார் என்பதை நீங்கள் உங்களுக்கு வெளிப்பாடு வரல. நான் வந்து அந்த பழைய ஏற்பாட்டை நிறைவேற்றி முடித்து விட்டேன். இனிமேல் நீங்கள் அதை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் சப்ஸ்டன்ஸை தான் பார்க்கணும். நீங்கள் இனிமேல் ஃபோட்டோவை பார்க்க வேண்டாம். நான் தான் நேராக அவங்க முன்னால் வந்து நிற்கிறேனே. என் கூட நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியதானே, என்ன நீங்கள் ஆராதிக்க வேண்டியதானே. நான் தான் உங்கள் பேஷவர், நான் தான் அன்லீவன் ப்ரெட்டு, உங்களுக்காக பிற்கப்பட்ட அன்லீவன் ப்ரெட்டு நான் தான். நான் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டு. நீங்கள் மேற்கொண்டு இயற்கையாக ஏன் அதை செய்யணும்? மெய்யான ஆட்டுக்குட்டியாகி கிறிஸ்து வரும் வரைக்கும் தான் மோசை அதை செய்ய சொன்னார். அதனால் அந்த சப்ஸ்டன்ஸ் வந்த பிறகு ஷேடோ அவசியம் இல்லை. ஆனால் அவங்க மேற்கொண்டு அதை செய்ததுனால ஆண்டவர் இஸ்ரேல் நாட்டில் வந்து என்ன, அங்கே டைட்டஸ் வந்து அவங்கள இடித்து அவங்கள துரத்தி உலகமெங்கிலும் 80 நாடுகளை சிதறடிக்க பண்ணினான். காரணம் அவங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வராதனால. அதனால் இப்பொழுது கத்தர் 7வது தூதனை அனுப்பியிருக்கிறார். நமக்கு வந்து அந்த 7 horns and 7 eyes உள்ளதான ஆட்டுக்குட்டியை நமக்கு அவர் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறார். அங்கே வந்து யோவான் இன்ட்ரொடியூஸ் பண்ணனா, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொன்னான். இதை நமக்கு பிரதர் பென்காம் வந்து இவர் இயேசு கிறிஸ்து 7 horns and 7 eyes அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியாக இருக்கிறான்னு அந்த ஆட்டுக்குட்டியை இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறார். ஆமீன். வெளிப்படுத்தல் 5:6.
அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதா இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம்.
இதோ அதுக்கு 7 கண்களும் 7 கொம்புகளும் 7 கண்களும் இருந்த அந்த ஆட்டுக்குட்டி ஜீசஸ் கிரைஸ்ட் இப்பொழுது அப்படி இருக்கிறார். 7 horns 7 eyes உடைய ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். அந்த ஆட்டுக்குட்டியை பென்காம் இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது சாபந்த மக்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரல. இந்த வெளிப்படுத்தின புக்கே அவங்க எடுக்க மாட்டாங்க. அதனால 7 சபை காலங்கள், 7 horns 7 eyes, 7 messengers பூமி இங்கு அனுப்பப்படுகிற தேவனுடைய ஆள் 7 ஆக பவுல் மார்டின் இரேனேஸ் லூத்தோ கொலம்பா லுத் வெஸ்லி பென்காம் எபெசு சிமினா பெர்கம தியத்திரா சரதை பெலதல்பியா இந்த லவோதிக்கியா இந்த ஏழு சபை காலங்கள், ஏழு தூதர்கள், அடிப்படை உபதேசமே இதுதான். இது வந்து ஜீசஸ் கிரைஸ்டாக இருக்குது. இது எதற்குரிய? இது ஜீசஸ் கிரைஸ்ட், ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த ஆட்டுக்குட்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது சாப்பிட்டு மக்கள் இதை பிலீவ் பண்ண முடியாது. அவங்களுக்கு ஏழு சபை காலங்கள்னால் என்னென்னு தெரியாது, ஏழு கண்கள்னால் என்ன தெரியாது, ஏழு தூதர்கள், ஏழு நட்சத்திரங்கள், ஒன்றுமே அவனுக்கு தெரியாது. அவங்களுடைய போதகருடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்குது. குருடன் குருடனுக்கு வழிகாட்டினால் ரெண்டு பேரும் குழியில் போய் விழுவாங்க, பாதாள குழியில் விழுவார்கள். அதனால் பாருங்கள், இந்த ரெவலேஷன் வந்து அவங்களுக்கு வராது. நம்ம இந்த ஆட்டுக்குட்டியோடு ஐடென்டிஃபை பண்ண வேண்டும். இதோடு நம்ம அடையாளப்படுத்தும் பொழுது, இந்த வெளிப்பாடோடு கூட நம்ம இணைக்க வேண்டும். நாம் அவிதமாக நம்முடைய விசுவாசத்தை நம்ம அவிதமாக இணைக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் என்றால், இந்த மூணு பண்டிகையும் ஆசரிக்கிறோம். இதுதான் ரியாலிட்டி. நீங்கள் அந்த மூணு பண்டிகையும் ஆசரிக்கிறீங்களா? ஆசரிக்கிறேன். எப்படி ஆசரிக்கிறேன்னா, இந்த ஆட்டுக்குட்டியோடு என்னை ஐடென்டிஃபை, இது என்னுடைய பஸ்கா ஆட்டுக்குட்டி, ஹல்லேலூயா, இது என்னுடைய அட்டோன்மெண்ட், என்னுடைய பலி அது தான். அதனால் நீங்கள் விசுவாசத்தினாலே இந்த வெளிப்பாடோடு நீங்கள் ஐக்கியப்படும் பொழுது, இதை நீங்கள் பிலீவ் பண்ணும் பொழுது, இது உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பாகமாக மாறும் பொழுது, இதை சுற்றி நீங்கள் ஐக்கியப்படும் பொழுது என்ன ஆகுது, நீங்கள் அந்த த்ரீ ஃபீஸ்டை நீங்கள் ஆசரிக்கிறீங்க. நீங்கள் வந்து என்ன, ஏப்ரல் மாதம் வந்துட்டீங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தானத்துக்கு வந்திருக்கீங்க, வந்துட்டு இந்த பண்டிகையை ஆசரிக்கிறோம். ஆமீன். ஆபேல் வந்து அங்கே ஆதியாம நாலாம் அதிகாரம் உள்ளந்த அஞ்சு வருஷம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் ஆபேலை தெரிந்து கொள்ளுகிறார். ஆதாமை அல்ல, ஆபேல். ஆபேலுக்கு தான் ஃபஸ்ட்டு ரெவலேஷன் வருகிறது. அந்த ரெவலேஷன் வந்து ஆபேலுக்கு வருகிறது. அவன் வந்து கர்த்தருக்கு பலி செலுத்தும்படியாக ஒரு நேச்சுரல் லேம்பை கொண்டு வருகிறான். பை ஃபெய்த் ஏபெல் ஆஃபர்டு எ மோஸ்ட் எக்ஸலன்ட் சாக்ரிஃபைஸ் தேன் தட் ஆஃப் காயின். காயினை விட மேன்மையான ஒரு பலியை செலுத்தினான். மேன்மையான பலியை செலுத்தினான். அதனால என்ன சொன்னா, ரெடிமர் இஸ் கமிங், மீட்பர் வருகிறார். அவர் என்னுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிறவர். அவர் என்னுடைய ரெடிமர். அவர் ஒரு ஆட்டுக்குட்டியாக மறிக்க போகிறார். தேவனுடைய சிந்தையிலே அவர் ஏற்கனவே அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். இந்த வெளிப்பாடு அவனுக்கு வருது. ஷெப்பர்ட் அண்ட் ஷீப், இந்த ரெவலேஷன், ஐ ஆம் ஷெப்பர்ட், அவர் வந்து ஷீப்பாக இருக்கிறார். அவர் ஆடாக எனக்காக அவர் மறிக்கிறார். இந்த இரத்தத்தின் மூலமாகத்தான் நான் வந்து மறுபடியும் தேவனோடு ஐக்கியப்பட முடியும். என்னுடைய தாய் தகப்பன் செய்த பாவம், ஆதாம் அண்ட் ஈவ் செய்த பாவம், இரத்த சம்பந்தமான பாவம், அதனால் அவர்கள் ஏதேனை விட்டு துரத்தப்பட்டார்கள். ஜீவ விருட்சத்தின் மேல் அவளுக்கு அதிகாரம் இல்லை. இப்பொழுது நம்ம ஜீவ விருட்சத்தோடு அட்டாச்சு ஆக வேண்டும். அதன் மேல் அதிகாரத்தை நம்ம அதை பெற வேண்டும் என்றால் இந்த இரத்தத்தின் மூலமாகத்தான் அக்சஸ் டு காட், தேவனோடு கூட நம்ம அப்ரோச் பண்ண முடியும். இரத்தம் இல்லை என்றால் நோ ரெடெம்ஷன், இதோ தேவனோடு ஐக்கியப்பட முடியாது என்று அவனுக்கு அந்த வெளிப்பாடு வந்தது. ஃபஸ்ட்டு ரெவலேஷன் அதுதான். ஆபேலுக்கு தான் அந்த ஃபஸ்ட்டு ரெவலேஷன் கொடுக்கப்பட்டது. அதனால் அவன் இரத்தத்தின் மூலமாக அவன் தேவனோடு ஐக்கியப்பட்டான். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனுடைய பலியை அங்கீகரித்தார். ரொம்ப விளக்கமாக சொன்னால் நேரம் இல்லை, கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் கம்மியாக முடிக்கலான்னு பார்க்குறேன். நல்லா கவனமாக கவனிங்க. அதனால் ஷெப்பர்ட் அண்ட் ஷீப், இதுதான், இதில் தான் எல்லா ரகசியமும் இருக்குது. ஆண்டவர் ஷெப்பர்டை மேய்ப்பர்களை தெரிந்து கொள்வார். இயேசு கிறிஸ்து ஷெப்பர்டாகவும் இருக்கிறார், ஷீப்பாகவும் இருக்கிறார். நானே நல்ல மேய்ப்பன் என்று யோவான் 10:11 சொல்லுகிறார். அவரே நம்முடைய பாவங்களை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டியாக இருக்கிறார். ஷெப்பர்ட் அண்ட் ஷீப், இதில் தான் மிஸ்ட்ரி ஆஃப் ரெடெம்ஷன் லாக்டப், இதில் தான் அதில் வந்து அதில் அடங்கி இருக்கிறது. இங்கே ஆபேல் ஷெப்பர்ட், அவன் ஒரு ஷீப்பை கொண்டு வரும் பொழுது, அவன் அதை பலி செலுத்தும் பொழுது கர்த்தர் அவனுடைய பலியை அங்கீகரித்தார். ஏனென்றால் அது வார்த்தையின்படி இருந்தது, அது வெளிப்பாட்டின்படி இருந்தது. அதனால் ஆண்டவர் வந்து சென்ட் ஃபயர் அப்பான் த சாக்ரிஃபைஸ் ஆஃப் ஏபெல், ஆபேலுடைய பலியின் மேலே கர்த்தர் தம்முடைய அக்கினியை அனுப்பினார், அவனுடைய பலியை அங்கீகரித்தார். ஆனால் காயின் என்ன செய்கிறான் என்றால், அவன் வந்து முதற் பலன்களை கொண்டு வருகிறான். ஆதியாம நாலாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவன் காய்கனிகளை கொண்டான், அந்த அதை அழகாக அடுக்கி வைத்து அவன் வந்து தேவனை நோக்கி கூப்பிடுகிறான். கூப்பிடும் பொழுது அவனுடைய பலி மேலே ஃபயர் வரல, தேவன் அவனுடைய பலியை அங்கீகரிக்கவில்லை. ஏன் அதை அங்கீகரிக்கவில்லை என்றால், அது வந்து ஹீ ஹேட் அ பெர்வெர்டட் ரெவலேஷன், அவன் ஒரு மாறுபாடான வெளிப்பாடை உடையவனாக இருந்தான். அது வந்து அது வார்த்தையின்படி அது சரியில்லாமல் இருக்குது. இல்லை, முதற் பலங்களை தான் கொண்டு வரணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. காயின் முதற் பலன் கொண்டு வந்தால் ஏன் ஆண்டவர் அங்கீகரிக்கலை? முதற் பலங்களை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கும் பொழுது அவன் கரெக்டாக தானே கொண்டு வந்தான் அப்படின்னு அவன் நினைக்கலாம். ஆனால் வந்து ஆர்டர் சரியில்லை. ஆர்டர் என்னவென்றால், He wanted to bring the first fruit before he brought the Passover. முதல்ல பேஷோவரை கொண்டு வர வேண்டும், ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டை கொண்டு வரணும். இவன் முதல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டை கொண்டு வரான், பேஷோவர் கொண்டு வராமல் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டை கொண்டு வருகிறான். முதல்ல பஸ்கா பண்டிகை ஆசரிக்கணும், பின்பு புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, அதன் பின்பு அங்கே ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டை கொண்டு வரணும். இவன் என்ன செய்யணும்னா, அந்த பேஷோவரை ஆசரிக்காதபடியே அவன் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டை கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிற. இதுக்கு எந்த ஹெவன்லி ரெப்ரசன்டேஷன் மலையில் தேவன் இப்படியமாக காமிக்கவில்லை. முதல்ல பேஷோவர், ஃபர்ஸ்ட் பண்டிகை பேஷோவர், அதன் பின்பு தான் முதற் பலங்களை கொண்டு வரணும். இவன் முதல்ல முதற் பலங்களை கொண்டு வந்தா தேவன் அதை அங்கீகரி தான். பேஷோவருக்கு வரலன்னா எந்த பண்டிகைக்கும் வர முடியாது, வீட்டிலே கிடக்க வேண்டியதான். ஆசைப்பட்டாலும் வர முடியாது. முதல்ல நீ பேஷோவருக்கு வா. இப்போ பேஷோவருக்கு வரலன்னா அடுத்த வருஷம் நீ முதல்லேருந்து பஸ்லேருந்து எல்லாத்துக்கும் வா. நீ உன்னுடைய பாவம் முதலாவது மன்னிக்கப்பட வேண்டும். நீ கிறிஸ்துவோடு கூட நீ ஐடென்டிஃபை பண்ணப்பட வேண்டும். அவருடைய சிலுவை மரணத்தோடு நீ ஐடென்டிஃபை பண்ண வேண்டும். உன்னுடைய பாவனுக்காக அவர் மரித்தார், நம்முடைய மீறினத்தம் அவர் காயப்பட்டு நம்மளை அக்கிரமித்தம் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாறும். அந்த பலியோடு கூட உன்னை இணைக்க வேண்டும். அப்படி இணைச்சா உனக்கு பாவம் மன்னிப்பு உண்டு, அதன் பின்பு நீ உன்னுடைய முதற் பலங்களை கொண்டு வந்து கத்தரை கனப்பண்ணு. அப்பொழுது ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்வார். காயின் செய்தது தவறு. ஏனென்றால் அவன் வந்து பொல்லாங்கனால் உண்டானவன், அவன் சர்ப்பத்தின் வித்து. அவனுக்கு எப்படி வெளிப்பாடு வரும்? இவன் சர்ப்பத்தின் வித்து, இவன் சாபனத்தில் தான் வைராக்கியமாக இருப்பான். நம்ம என்ன சொன்னாலும் இந்த பெந்தகோஸில் போயிட்டு அந்நிய பாசை பேசுறது தான் இவன் விரும்புவானே ஒழிய இந்த வெளிப்பாடுகளை விரும்ப மாட்டான். இவன் சர்ப்பத்தின் வித்து, நம்ம அப்படி தான் கடைசியில் சொல்லணும். இவன் சர்ப்பத்தின் வித்து, இந்த பாஸ்டர் வந்து சர்ப்பத்தின் வித்து. அவர் எவ்வளோ பெரிய ஊழியம் செஞ்சாலும் இவர் சர்ப்பத்தின் வித்து. அவர் சர்ச்சுக்கு 5000 பேர், 10000 பேர், 30000 பேர் வந்தாலும் அவர் சர்ப்பத்தின் வித்து தான். அவர் பெரிய பில்டிங்கை கட்டலாம், அவர் 5 ஆராதனை 6 ஆராதனை நடத்தலாம், பாலி அங்கி வச்சோ ஒரு 24 மணி நேரம் ஆராதனை நடத்துறாரு. ஆனாலும் அவர் சர்ப்பத்தின் வித்து. அவருக்கு இந்த வெளிப்பாடு எப்படி வரும்? 1 யோவான் 3:12.
பொல்லாங்க நாள் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவிதமாக இருந்தது நிமித்தம் தானே.
இதோ பொல்லாங்க நாள் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். எதனால் என்றால், அவன் வந்து அவன் பொல்லாதவனாகவே இருக்கிறான். எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோனுடைய கிரியைகள் நீதி உள்ளவளமாக இருந்தது தானே. தன்னுடைய கிரியைகள் பொல்லாதவைகள் என்று சொல்லப்படுது. அதனால் அவனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருந்தது. என்ன கிரியைகள் பொல்லாத கிரியைகள்? Because his works were evil, he slew his brother. What was his evil work? He rejected the vindicated truth. அவன் வந்து தேவனால் உறுதியாக்கப்பட்ட சத்தியத்தை அவன் புறக்கணித்தான். கர்த்தர் ஒரு ப்ராபர்ட்டை அனுப்பி அந்த சத்தியத்தை உறுதிப்படுத்தும் பொழுது, அற்புத அடையாளத்தினால் உறுதிப்படுத்தும் பொழுது, சாபனத்து மக்கள் அதை ரிஜெக்ட் பண்ணும் பொழுது அவங்க காயினாக இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆராதனைகளை தேவன் அங்கீகரிக்க மாட்டார். முதலாவது என்னென்னா, அவன் வந்து தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்தான். இ ரிஜெக்டட் த விண்டிகேட்டட் ட்ரூத். அவன் தேவனுடைய வார்த்தையை பகுத்து அவன் தெரியவில்லை. முதலாவது பேஷோவர், ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். முதல்ல வார்த்தை, ரெண்டாவது தான் அங்கே ஃபஸ்ட் ஃப்ரூட்டு கொண்டு வரணும். ரெண்டாவது தான் காணிக்க. முதலாவது கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஹீ இஸ் பிரிங்கிங் ஃபஸ்ட் ஃப்ரூட் பிஃபோர் த பிளட்டு. அங்கே பிளட்டோடு ஐடென்டிஃபை பண்ணணும், பாவ மன்னிப்பை பெற வேண்டும். அதனால் அவன் ஒரு சின்னராக இருக்கிறான், அவன் சர்பன் சீடாக இருக்கிறான். அவனுக்கு வெளிப்பாடு வராது, வெளிப்பாடு சொன்னாலும் அவன் ஏற்றுக்கிட மாட்டான், புறக்கணிப்பான். அதுதான் நம்ம பார்க்குறோம். சர்பத்தின் வித்துகள் தான் உலகத்தில் நிறைய இருக்கு. இந்த முள் புதரு களையை பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே தண்ணி ஊற்றாண்டாம் ஒன்றும் செய்யண்டாம், அது பாட்டில் வளரும். ஆனால் நெல் பயிர் வைக்கணும்னா அதுக்கு எவ்வளோ பாதுகாப்பு செய்யணும். எலக்ட்ரிக் சோலை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம். பாவிகள் இஷ்டமாக உலகத்தில் பிறப்பாங்க, எல்லாம் பாவிகள், சாபனத்தின் மக்கள், பாவிகள். என்ன பாவம், அவங்க வேசித்தனம் பண்ணாங்களா, கொலை பண்ணாங்களா, திருடுனாங்களா, எதுவும் கிடையாது. அவங்கெல்லாம் சன்மார்க்க ஜீவியத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த ட்ரூத்தை ரிஜெக்ட் பண்ணுவது அதுதான் பாவம். காயின் வந்து அந்த ட்ரூத்தை ரிஜெக்ட் பண்ணும் பொழுது இதோ அவனை வந்து அவனுடைய பலியை தேவன் அங்கீகரிக்க முடியவில்லை. அது ஃபால்ஸ் ரெவலேஷன், அது ஃபால்ஸ் வர்ஷிப், அது தவறான ஆராதனையாக இருக்கிறது. ஆனால் ஏபெல் வந்து ஆட்டுக்குட்டியை கொண்டு வரும் பொழுது தன்னுடைய பாவத்துக்காக அதை செலுத்துகிறான். இந்த ஆட்டுக்குட்டி என்னுடைய பாவத்துக்காக அது மரிக்குது, நான் மரிக்க வேண்டிய இடத்துல அந்த அது மரிக்கிறது. என்னுடைய பாவங்களெல்லாம் இந்த ஆட்டுக்குட்டி மேலே செலுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் என்று அவன் அவிதமாய் செய்கிறான். இவன் வந்து தன்னுடைய சுய புத்தியின்படி தேவன் அழகில் பிரியப்படுகிறார். அவருக்கனால நான் ஃபஸ்ட் ஃப்ரூட், அழகான ஃப்ரூட்டெல்லாம் கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் அதை அங்கீகரிக்கவில்லை. வார்த்தையின்படி இல்லாட்டா தேவன் அங்கீகரிக்க மாட்டார். இது ரொம்ப பெரிய ராஜா, பைபிளையே கரைச்சி குடிச்சிருக்கிறான். அவன்கிட்ட இருந்த பைபிள் முதல் அஞ்சு புஸ்தகம்தான், முதல் அஞ்சு புஸ்தகம்தான் அவன் கையில் இருக்குது. ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகவும் எண்ணாகவும் உபாகவும், மோசை எழுதின அந்த ஐந்து புஸ்தகம் இருக்குது. அந்த ஐந்து புஸ்தகம் நமக்கு இன்றைக்கி 66 புஸ்தகம் இருக்குது. பைபிள் நமக்கு பெரிய புக்காக இருக்குது. அந்த அஞ்சு புஸ்தகத்தை படிக்கிறது கொஞ்சம் ஈஸி தான். அவன் எல்லாத்தையும் பணப்பாடமாக படிச்சிருக்கிறான். ஆனால் அதில் தான் எழுதியிருக்குது, ஆசாரிகள் தோல் மேலே சுமந்து கொண்டு ஆர்க்கை கொண்டு வரணும், குடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரணும். அது அவன் அதை மிஸ் பண்ணிட்டான். எத்தனை முறை பைபிள் படித்தாலும் அவனுக்கு அது மிஸ் பண்ணிட்டான். அவன் வந்து 100 பேருக்கு அதிபதிகளும் 1000 பேருக்கு அதிபதிகளும் அவன் நினைச்சான். சேனை தலைவரோடு அவன் ஐடியா பண்ண வசந்த காமிக்கைக்கு நேரம் இல்லை, எல்லா வசனெல்லாம் எழுதி வச்சுருக்கிறேன். ஆனாலும் உங்களுக்கு நேரம் இல்லை, உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அவ்விதமாக ஆலோசனை பண்ணி கொண்டு வரும் பொழுது புது ரதத்தில் உடன்படிக்கப்பட்டு ஏற்றி கொண்டு வரும் பொழுது கர்த்தர் அதை ஸ்டாப் பண்ணிட்டார். வழியில் ஊசாவை அடித்து போட்டார். அந்த பயந்து போயிட்டான். பயந்து இதோ அபினதாபின் வீட்டில் அவன் வைத்து விட்டான். பின்பு அவன் யோசித்து பார்க்கிறான், நம்ம வந்து முறைப்படி கொண்டு வரல, வார்த்தையின்படி கொண்டு வரல. வார்த்தை என்ன சொல்லுது, நம்ம முறைப்படி ஆண்டவரை தேடலை, நம்ம வந்து சுய புத்தியில் செய்துட்டோம். அதனால் ஆண்டவர் அடித்து போட்டுட்டாரு, அது நிறைவேறவில்லை. அவன் தம்பூர் வாசிக்கும் பொழுது நடனம் ஆடுகிறான். அவன் வந்து எல்லாருமே நடனம் ஆடி அவ்வளவு சந்தோஷமாக வரும் பொழுது திடீரென்று அந்த பவனி ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏனென்றால் உடன்படிக்கப்பட்டு கீழே விழும் பொழுது, கீழே விழப்போகும் பொழுது அந்த ஊசா அதை பிடிக்கும் பொழுது கத்தரை அடித்து போட்டார். அது நிறைவேற்ற முடியல. 2 சாமுவேல் 6 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவன் பின்பு நம்ம முறைப்படி அதை செய்யாதனாலே லேவியர்கள் அந்த உடன்படிக்கப்பட்டியை சுமந்து கொண்டு வர வேண்டும் என்று பைபிளில் எழுதியிருக்கிறது. அந்த அஞ்சு புஸ்தத்தில் தான் அது எழுதியிருக்கு. அவன் கையில் இருந்தது அஞ்சே புஸ்தம் தான். இப்பொழுது அதை மறுபடியும் படிக்கும் பொழுது இதோ தீர்க்கதரிசியிட்ட போய் நாத்தான் அவன் ஆலோசனை செய்யும் பொழுது நாத்தான் சொல்லுகிறார், நீங்கள் முறைப்படி கொண்டு வரல. அதே போல் காயினுடைய பலி வந்து முதல்ல பாஸ் ஓவர், ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். அப்படி செய்யும் பொழுது தேவன் அதை அங்கீகரிக்க மாட்டார். வருஷத்தில் 3 தரம் ஜனங்கள் வந்து எருசலேமுக்கு வர வேண்டும். அங்கே ஒரு அப்பாயிண்டட் பிளேஸ் வச்சிருக்கிறார், அப்பாயிண்டட் டைம் வச்சிருக்கிறார். இதை எப்படி அதை ஆசரிக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அந்த அப்பாயிண்டட் வே, அதுக்கு ஒரு வழியை வச்சிருக்கிறார். இப்படி கரெக்டாக போகணும். நம்ம இஷ்டம் போல் ஆண்டவர் வந்து எல்லாத்தையுமே அங்கீகரிப்பார்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு சாபனத்து மக்கள் இஷ்டமாக பேசுகிறாங்க, சாபன போதர்கள் இஷ்டமாக யூடியூப்பில் பேசுகிறாங்க. தேவன் எல்லாத்தையும் அங்கீகரிக்க மாட்டார். அவங்களுடைய பிரசங்கம் வார்த்தையின்படி இல்லைன் பொழுது அதை நம்ம ரிஜெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. எல்லார் பேரும் எனக்கு தெரியும், சாபன போதல் முக்கியமான போதல் எல்லோரும் எனக்கு தெரியும். அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரியும். நான் எல்லாத்தையுமே தான் நோட் பண்ணிகிட்ருக்கேன், முழு உலகத்தையும் நோட் பண்ணிகிட்ருக்கேன். உலகத்தில் என்ன நடக்குது, ஸ்தாபனங்களில் உல வேர்ல்டு லெவலில் என்ன நடக்குது எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அதனால் அவங்க செய்கிறது எல்லாமே தெரியும், அதை சொல்கிறதுக்கு நீங்கள் இப்போ நேரம் கிடையாது. இல்லை, எவ்ரி திங் தட் ஹேப்பன் தேர் வாஸ் கனெக்டட் டு த பைபிள். எல்லாமே பைபிளோட வார்த்தையின்படி இருக்க வேண்டும். நம்ம வார்த்தையின்படி ஆராய்ச்சி செய்கிறோம். ஆபேல் போல் நம்ம அந்த வார்த்தையின்படி கொண்டு வருகிறோம். இதோ நம்ம வந்து அவிதமான பெஸ்காவை ஆசரிக்கிறோம். அந்த வெளிப்பாடு இன்றைக்கி நம்ம ரியாலிட்டியாக உங்கள் வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. அதனால் இப்போ அடுத்தபடியாக ஃபீஸ் ஆஃப் பெண்டெகோஸ்ட், ஃபீஸ்ட் ஆஃப் பெண்டெகோஸ்ட். ஆசாரியன் பஸ்கா ஆட்டுக்குட்டிய ரத்தத்தை கொண்டு கிருபாசனத்தில் போய் 7 முறை தெளிச்சிட்டு பின்பு அவன் வந்து ஜனங்களுக்கு வந்து தரிசனமாகறான். அதே போல் கர்த்தரா இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார். ஹல்லேலூயா. பலி ஆகிவிட்டு அவர் பரலோகத்திலே பிரவேசித்து 7 சபை காலங்களுக்காக அவர் பரிந்து பேசுகிறார். 7 சபை காலங்கள் வந்து குறைவான சத்தியத்தில் இருக்குது. மூத்திரைகள் திறக்கப்படவில்லை, அது இருளின் காலத்தில் போய் எல்லா சத்தியத்தையும் இழந்து போச்சு. அதனால் மேற்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஆனால் அவங்க இப்போ முழுமையான சத்தியத்தில் இல்லாதனால அவங்களுக்காக பரிந்து பேசினார். அவங்களுடைய பாவங்களை இரத்தத்தின் கீழே கொண்டார். பின்பு 7 சபை காலங்கள் முடிந்த பிறகு அவர் மறுபடியும் தரிசனமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. எபிரேயர் 9:28 படி அவர் மறுபடியும் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். தமக்காக காத்து கொண்டிருக்கிறதுக்காக அவர் இன்றைக்கு மறுபடியும் அங்கே இறங்கி வந்திருக்கிறார். அதாவது 7 சபை காலங்கள் முடியாத பட்சத்தில் அவர் இறங்கி வர முடியாது. அதனால் 7 சபை காலங்களுக்காக இப்போ ஆசாரியன் வந்து மகா திரையை தாண்டி மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போய் அங்கே 7 முறை கிருபாசனத்தில் இரத்தம் தெளிப்பது 7 சபை காலங்களுக்காக இரத்தம் தெளிக்கப்பட்டது. அதனால் இப்பொழுது 7 சபை காலங்கள் முடிந்த பிறகு லவோதிக்கா சபையானது முத்திரைகள் திறக்கப்படும் பொழுது முடிவடைகிறது. அப்பொழுது அவர் இறங்கி வருகிறார். அதான் 7 சீல். இன்றைக்கி நீங்கள் 7 சீல் விஷயனில் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நம்ம ஆட்டுக்குட்டியோடு ஐடென்டிஃபை பண்ண வேண்டும். தே ஹேட் டு பி ஐடென்டிஃபைடு வித் த லேம் ஃபார் த லைஃப் ஆஃப் த லேம் கம் பேக் ஆன் தம். ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தினால் அதனுடைய ஜீவனானது நம்ம மேலே வர முடியாது. ஏன்னா அது ஒரு மிருகம், நம்ம ஒரு ஹியூமன் பீயிங், ரெண்டு லைஃப்பும் இணையாது. ரத்தத்தில் ஜீவன் இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தில் இருந்த ஜீவனானது இன்றைக்கி நமக்குள்ளே வந்திருக்கு. ஹல்லேலூயா. என்னதால் அவர் ஹியூமன் பீயிங்காக இருக்கிறார், அவர் மனுஷனாக வந்தார். கல்வாரியில் அவர் மறிக்கும் பொழுது ஃபீஸ்ட் ஆஃப் பெண்டெகோஸ்ட் 50 நாளைக்கு பிறகு. அதனால் இந்த பண்டிகைகள் முடிந்து 50 நாளைக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டு 50 நாளைக்கு பிறகு வரணும். அதான் வாரங்களின் பண்டிகை அல்லது புதிய போஜன பண்டிகை அல்லது ஃபீஸ்ட் ஆஃப் பெண்டெகோஸ்ட். அந்த ஃபீஸ்ட் ஆஃப் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் பொழுது ஜனங்கள் அங்கே இருக்கிறாங்க. ஏன்னா அங்கே பஸ்கா பண்டிகை ஆசரிக்க வந்திருக்கிறாங்க. முழு இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே இருக்கிறாங்க. அந்த ஃபீஸ்ட் ஆஃப் பெண்டெகோஸ்ட் வரும் பொழுதும் 50 நாளைக்கு பிறகு அது வருது. அவர் உயிர்த்தெழுந்த 50 நாளைக்கு பிறகு அங்கே வரும் பொழுதும் அப்பொழுதும் எல்லா யூதர்களும் அங்கே இருக்கிறாங்க. பல நாட்டில் இருந்த யூதர்களும் அங்கே இருக்கிறாங்க. ஏன், அவங்க பழைய ஏற்பாடு படி ஃபீஸ்ட் ஆஃப் பெண்டெகோஸ்ட் ஆராதிக்கிறாங்க. ஆனால் ரியல் பெண்டெகோஸ்ட் அங்கே நடக்குது, ரியல் பாஸ்ஓவர் அங்கே நடக்குது. அதான் அவங்களுக்கு தெரியல, அவங்க ட்ரெடிஷன்லாம் இருக்கிறாங்க. அந்த ப்ராபஸி அது ஒரு ப்ராபஸியாக இருக்கிறது. ஆண்டவர் அதை நிறைவேற்றுகிறார். ஜீசஸ் வந்து சப்சன்ஸாக இருக்கிறார். அது அவங்களுக்கு புரியலை. பாருங்கள், அதே மாதிரி தான் இன்னைக்கு ஸ்தாபனத்து மக்களையும் இவங்களுக்கு வந்து புரியலை. ஒன்காடை பற்றி புரியலையே. திருத்துவம் எங்கே இருக்கிறது, அது என்ன உபதேசம்? ஜனங்கள் ஃபுல்லாக திருத்துவத்தில் இருக்கிறாங்க. என்ன அறிவீனம் என்று நம்ம நினைக்கிறோம். இந்த சிம்பிள் ட்ரூத்து கூட தெரியலையே. அதே போல் அன்னைக்கு யூதர்கள் அவ்விதமாக இருந்தாங்க. ஃபீஸ்ட் ஆஃப் பெண்டெகோஸ்ட் வரும் பொழுது அவங்க மேலறையில் பரிசுத்தாவியை பெறும் பொழுது எல்லோரும் அந்நிய பாஷை பேசுகிறாங்க, அவங்க தீர்க்கதரிசனம் உரைக்கிறாங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இவங்க வந்து மதுபானத்தினால வெறி கொண்டிருக்கிறார்கள் சொல்கிறாங்க. அதனால் பாருங்கள், இன்றைக்கி பெந்தகோசம் மக்களுக்கு என்ன கிடையாது, அந்த ஞானம் கிடையாது, வெளிப்பாடு கிடையாது, பரிசுத்தாவி ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலே நம்ம அதை வாசிக்கிறோம். கல்வாரிக்கு பிறகு இயேசுவின் இரத்தத்தில் இருந்த ஜீவன் அந்த 120 மேலே வந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த ஜீவன் அதான் டோக்கன், அதான் அடையாளம், அது வந்து நமக்குள்ளே வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ஜீவனை பெறுவது தான் பரிசுத்தாவின் அபிஷேகம், அதுதான் நியூ பேர்த். அதுக்கு வந்து என்ன பேர்னா, நம்ம சொல்கிற பேர் வந்து நியூ பேர்த். ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தால் புது சிஷ்யாக இருக்கிறான், பழவேல் ஒளிந்து போயினேன், எல்லாம் புதிதாயினேன். 2 Corinthians 5:17 வாசி, அவர் மறிக்கவில்லை என்றால் ஜீவன் வராது, அந்த ஜீவனை அவர் ஷேர் பண்ண முடியாது. அவர் மறிக்கும் பொழுது ரத்தம் மறந்து உடைக்கப்படுகிறது, ரத்தத்திலிருந்து ஜீவன் வெளிப்பட்டு 120 பேர் வந்து மேல் வந்தது. இன்றைக்கி அதே ஜீவன் நமக்குள்ளே வரும்பொழுது நம்ம டோக்கன் போட்டிருக்கோம், தாலி போடுது மோதிரம் போடுது டோக்கன் அல்ல, நான் கிறிஸ்துவின் ஜீவன், த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் இஸ் மை டோக்கன், ஹல்லேலூயா. அந்த ஜீவனை பெற்றிருக்கும் பொழுது நான் வந்து புது சிஷ்யாய் மாறுகிறேன், என்னோடய லைஃப் வந்து புது சிஷ்யாக மாற, நியூ பேர்த் அடைஞ்சிருக்கிறோம். அதனால் அவங்க பீஸ் ஆஃப் பெந்தேகோஸ்ட் வரும் பொழுது அவங்க நியூ பேர்த் அடைகிறாங்க. இன்னைக்கு நியூ பேர்த்து நீங்கள் பெற்றிருக்கிறீங்கன்னா அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ளே வந்து அது உங்கள் லைஃப் அது சேஞ்ச் பண்ணியிருக்குது என்றால், நீங்கள் நியூ பேர்த் பெற்றிருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் ஃபீஸ்ட் ஆஃப் பெந்தேகோஸ்ட்க்கு ரியாலிட்டியாக வந்திருக்கிறீங்க, உண்மையிலே வந்துட்டீங்க. நம்ம ஃபீஸ்ட் ஆஃப் பெந்தேகோஸ்ட் வந்துட்டோம், நம்ம மே மாதம் ஃபீஸ்ட் ஆஃப் பெந்தேகோஸ்ட்டை ஆராதித்து கொண்டிருக்கிறோம், அதை அணிவித்து கொண்டிருக்கிறோம், ஹல்லேலூயா. ஆனால் பேஸ் ஓவருக்கு வராமல் பெந்தேகோஸ்ட் வர முடியாது. கிறிஸ்துவோடு நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டும், நம்ம பாவங்களை அறிக்கை செய்து அவரோடு கூட அடையாளத்தை காண்பித்தால் தான் அந்த பேஸ் ஓவர் ஆசரித்தால் தான் அவன் அடுத்த பண்டிகை ஆசரிக்க முடியும். பேஸ் ஓவருக்கு வராமல் அவன் ஃபீஸ்ட் ஆஃப் பெந்தேகோஸ்ட் வரக்கூடாது, வீட்டில் கிடக்க வேண்டியதான். நீ தான் பேஸ் ஓவருக்கு வரலையே, இப்போ இதுக்கு எப்படி வர முடியும்? நீ பேஸ் ஓவர் வராமல் ஃபீஸ்ட் ஆஃப் பெந்தேகோஸ்ட், இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறிச்சதுனால தான் நமக்கு நியூ பேர்த் கிடைச்சிது. ஏற்கனவே நியூ பேர்த்தை குறித்து 2 வாரத்துக்கு முன்னால் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். இஃப் யூ ஆர் ஐடென்டிஃபைடு வித் யுவர் ஸ்லைன் லேம்ப், த லைஃப் ஆஃப் த லேம்ப் கம்ஸ் பேக். அந்த ஸ்லைன் லேம்போடு கூட நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணினா, அந்த செவன் ஹார்ன்ஸ் செவன் ஐஸ் உடையதானே அந்த ஆட்டுக்குட்டியோடு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணும் பொழுது, அந்த வார்த்தையோடு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டோட ஐடென்டிஃபை பண்ணுது, அந்த வார்த்தையில் இருக்க ஜீவன் உங்களுக்குள்ளே வருது. ஹல்லேலூயா. Comes back because the lamb died for the names in the book. யார் ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவபோசல இருக்கிறவர்களுக்காக அவர் மரித்தார், நம்ம நியூ பேர்த் நம்ம அடைகிறோம். ஹல்லேலூயா. நம்ம பேஸ் ஓவர் போக முடியாம போஸ் ஓவர் நம்ம போகலன்னா பெந்தேகோஸ்ட் போக முடியாது. முதல்ல பேஸ் ஓவருக்கு வரணும். இஃப் யூ ஹேவ் அ பேஸ் ஓவர் அண்ட் பெந்தேகோஸ்ட், இட் இஸ் இம்பாசிபிள் நாட் டு கம் டு த டேபர்நாக்கில். இந்த 2 பண்டிகை போலன்னா டேபர்நாக்கிள்க்கு போக முடியாது, ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்நாக்கிள் போக முடியாது. ஒரு மனுஷன் வந்து பாவங்களை அறிக்கை செய்து வார்த்தையை விசுவாசித்து பாவங்களை அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெறும் பொழுது அவன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வருகிறான். அதன் பின்பு அவன் பரிசுத்தாவியை பெற்று நியூ பேர்த் அடைந்து புது சிஷ்யாய் மாறும் பொழுது செகண்ட் ஸ்டெப், 2வது முறை அவன் எருசலேமுக்கு வருகிறான். அதன் பின்பு என்ன செய்கிறென்றால், அந்த நியூ பேர்த் தேவனுடைய ஆவியை பெற்று அவன் ஸ்டேச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட் மேன் அடையும் பொழுது அவன் என்ன செய்கிறான் என்றால், ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்நாக்கிளுக்கு வருகிறான். ஹல்லேலூயா. அந்த ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்நாக்கிளுக்கு எதை குறிக்கிறது? குளோரிஃபிகேஷன். நம்ம குளோரிஃபிகேஷன் அடைகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் 40 வருஷமாக கூடாரம் போட்டு தங்கியிருந்தார்கள், அவங்களுக்கு பில்டிங் கிடையாது, அதனால் அவங்க டென்ட்டில் வாசம் பண்ணாங்க. ஏன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க போகிறதுனால பில்டிங் கட்ட முடியாது. அவங்க கூடாரத்தை பேர்த்து கொண்டு 40 வருஷமாக பிரயாணம் பண்ணினார். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இதை நினைவு கூறும்படியாக நீங்கள் ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்நாக்கிளை ஆசரிக்க வேண்டும். அந்த ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்நாக்கிளை ஆசரிக்க வேண்டும் என்றால் அதுக்கு என்ன செய்யணும், நீங்கள் வந்து எல்லோரும் எருசலேமுக்கு வரணும். எருசலேமுக்கு வந்து அங்கே வந்து அந்த ஈச்ச மரத்து ஓலையினால அந்த என்ன செய்யணும், நீங்கள் வந்து அந்த ஓலையை வச்சு அதை க்ரீனாக இருக்கணும், அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஓலையை வச்சு தற்காலிகமாக ஒரு கூடாரம் போட்டு 7 நாள் அங்கே தங்கணும். அதுதான் ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்நாக்கிள், சேர்ப்பின் பண்டிகை. நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ரூட் எல்லாம் கொண்டு வந்து அங்கே கத்தருக்கு கொடுத்து அந்த கனிகள், அந்த பொமக்ரேன்ஸ், அந்த அங்கே இஸ்ரேல் நாட்டில் நிறைய கனிகள் இருக்குது, மாதுளம் பழம் எல்லாமே இருக்குது, இந்த திராட்சை இந்த கனிகள், அப்பொழுது கனிகளெல்லாம் அங்கே கிடைக்குது. நீங்கள் கனிகளை கொண்டு வந்து கத்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். நீங்கள் பூத்தில் இருக்கணும், பூத்தில் வந்து 7 டேஸ் இருக்கணும். ஏன்னா நீங்கள் அதை நினச்சி பார்க்கணும். அவங்க அதை நினச்சி பழைய இதை நினச்சி பார்த்தாங்க, ஆனால் முன்னால் இருக்கிற அது அவங்களுக்கு தெரியாது. அது ஒரு ப்ராபஸியாக இருக்குதுங்கிறது தெரியாது, அதனுடைய ரியாலிட்டி என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஒரு ட்ரெடிஷனாக எல்லாரும் வந்து கூடாரத்தை போட்டு 7 நாள் அவங்க அங்கே இருந்தாங்க, எருசலேமில் இருந்துட்டு பின்பு கூடாரத்தெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. கூடார பண்டிகை வந்து 3 பண்டிகை சேர்ந்து கூடார பண்டிகை. முதல்ல ஃபீஸாப் வந்து எக்கால பண்டிகை, எக்கால ஆபிப் அந்த 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால ஊதும் பொழுது எல்லோரும் வந்து எக்கால பண்டிகைக்கு எருசலேமுக்கு வர வேண்டும். அப்பொழுது அங்கே ஃபீஸாப் வந்து அங்கே வந்து அட்டோன்மெண்ட் இருக்குது, அது பாவ நிவிருத்தி பண்டிகை. பிரதான ஆசாரியன் மகாபரிசுத்த ஸ்தலத்தில் போயிட்டு அவன் வந்து ஜனங்களுக்காக பாவ நிவிருத்தி செய்துவிட்டு கிருபாசனத்தில் 7 முறை இரத்தத்தை செலுத்தி விட்டு அது லேவியராகம் 16ஆம் அதிகாரத்தில் இருக்கு. பின்பு அவன் வெளியே வரும்பொழுது ஜனங்களுடைய பாவம் எல்லாம் நிவிருத்தி ஆகிவிட்டது, 1 வருஷம் பாவம் நிவிருத்தி ஆகிவிட்டது, அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து குமிஞ்சிக்கிட்டு வந்துச்சு. இப்பொழுது அவன் கிருபாசனத்தில் இரத்தத்தை தெளிக்கும் பொழுது அந்த பாவம் எல்லாமே மலை போல இருந்த பாவம் அது பனி போல நீங்கிவிட்டது, அவங்களுடைய பாவத்தை கர்த்தர் மன்னித்து விட்டார். அது ஒரு நாளில் நடக்குது. அதன் பின்பு அவங்க வந்து அந்த பாவ நிவிருத்தி பண்டிகை பிறகு 7 நாள் அடுத்த நாளில் இருந்தே அவங்க கூடாரத்தில் வாசம் பண்ணணும். டுவெல்லிங் பிளேஸை தே சேஞ்ச் தேர் டுவெல்லிங் பிளேஸ், தங்களுடைய இருப்பிடத்தை மாற்றிக்கொள்ளுகிறார். அமீன். அதுதான் வந்து குளோரிபிகேஷன். யூ ஆர் சீட்டட் அன் டு த டே ஆஃப் யுவர் ரெடம்ஷன். நம்முடைய சரீர மீட்புக்காக நம்ம வந்து யூ ஆர் சீல்டு, நீங்கள் வந்து முத்திரிக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாகப்பட்ட தேவனுடைய பசுத்தாவியை தூக்கப்படுத்தாதீர்கள். அதனால் நம்ம டுவெல்லிங் பிளேஸ், இது ஒரு டுவெல்லிங் பிளேஸ் இந்த சரீரம். இந்த டுவெல்லிங் பிளேஸில் இருந்து வேறு ஒரு சரீரத்துக்குள்ளே நம்ம போகிறோம், அதுதான் குளோரிஃபிகேஷன். நம்முடைய இருப்பிடத்தை மாற்றிக்கொள்வது, இந்த உலகத்திலேருந்து அந்த உலகத்துக்கு போகிறோம், அதுதான் ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்நாக்கள். இதெல்லாம் வராமல் ஒருத்தன் நியூ பேர்த் அடையாமல் எப்படி போக முடியும்? நியூ பேர்த் அடையணும்னா பேஸ் ஓவருக்கு வராமல் எப்படி அவன் ஃபீஸ்ட் ஆஃப் பெண்டெகாஸ் வர முடியும்? ஃபீஸ்ட் ஆஃப் பெண்டெகாஸுக்கு வராதவன் எப்படி குளோரிஃபிகேஷன் போக முடியும்? ஆண்டவர் எல்லாம் ஒரு ஆர்டராக வச்சுருக்கிறார். இது நமக்கு தான் எழுதியிருக்கு, கடைசி காலத்தில் வாழ்கிற உங்களுக்கு தான் எழுதியிருக்கு. நீங்கள் இந்த ஸ்டேஜ் வரணும், நீங்கள் நியூ பேர்த் அடைய வேண்டும், பரிசுத்தாவியை பெற வேண்டும், அதுதான் ஃபீஸ்ட் ஆஃப் பெண்டெகாஸ். அதன் பின்பு என்ன ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்நாக்கள் வரும்பொழுது உங்களுடைய டுவெல்லிங் பிளேஸை மாற்றி விடுகிறீர். இந்த சரீரத்திலேருந்து அந்த சரீரத்துக்கு போகிறோம், ஹல்லேலூயா. இந்த உலகத்திலேருந்து அந்த உலகத்துக்கு போகிறோம், ஹல்லேலூயா. சன்ஸ் ஆஃப் காட் 3 டைம்ஸ், அவங்க தேவனுடைய குமாரர்கள், அவங்க 3 முறை இங்கே வரணும். அப்பொழுது அவங்க கடைசியாக அவங்களுக்கு குளோரிஃபைட் பாடி கிடைக்கிறது. இப்பொழுது நீங்கள் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் சொந்த தேசத்தில் இருக்கிறாங்க, மரித்து போன பரிசுத்தவான்கள் அவங்க வந்து தங்களுடைய அவங்களுடைய சரீரம் அவங்களுடைய வாழ்நாள் முடிந்து விட்டது, அவங்களுடைய டைம் முடிந்து விட்டது, அதனால் அவங்க மரித்து போனார்கள். அவங்க வந்து தியாபனி பாடியில் இருக்கிறாங்க, நம்ம தியாபனி பாடி அங்கே இருக்கிறது. நம்ம இப்பொழுது உலகத்தில் இருக்கிறோம், நம்ம டெரஸ்ட்ரியல் பாடி இங்கே இருக்கிறது, நம்முடைய செலஸ்டியல் பாடி நம்முடைய ஆவிக்குரிய சரீரம் மேலே இருக்கிறது. இதோ என்ன சொன்னால் நம்ம 7ஆம் மூத்திரையின் காலத்தில் நம்ம இருக்கிறோம், நம்ம பேஷ் ஓவர் வந்துவிட்டோம், ஜஸ்டிஃபைட். அதன் பின்பு என்ன சொன்னால் இதோ சாங்டிஃபைடு, அதான் புளிப்பில்லாத அப்பம். அதன் பின்பு நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் என்றால் பீஸ் ஆஃப் பெண்டெகாஸ், நம்ம வந்து பரிசுத்தாவி பெற்றிருக்கிறோம், நியூ பேர்த் அடைஞ்சிருக்கிறோம். நியூ பேர்த் அடைஞ்சி இப்பொழுது நம்ம ஸ்டேச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட் மேன் வந்திருக்கிறோம், பரிபூர்ண மனிதனுடைய வளர்ச்சி வந்திருக்கிறோம். லாஸ்ட் ட்ரம்புக்காக காத்திருக்கிறோம், அந்த கடைசி எக்காலத்துக்காக காத்திருக்கிறோம். அப்பொழுது அந்த பரிசுத்தவான்கள் பழைய அந்த அங்கே வாராம் பரிமண்டல பரிசுத்தவான்கள் இங்கே வந்து அவங்களுடைய சரீரம் உயிர்த்தெழும், அதோடு கூட அவங்க இணைக்கப்படுவாங்க, அவங்க வந்து குளோரிஃபிகேஷன் அடைவாங்க. இப்போ நம்ம சரீரம் இருக்கிறது, இந்த சரீரத்தை அங்கே இருக்கிற ஆவிக்குரிய சரீரம் வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டு போயிடும். அங்கே போகணுமா? அது வேறு ஒரு பாடி இல்லை, சேம் பாடி தான், சேம் பேர்சன் தான். சாமிவேல் அங்கே சாமிவேல தான் இருப்போம், நீங்கள் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியாது, ஒரே பேர்சன் தான், சேம் பேர்சன் தான். அங்கே நம்ம ஆளே மாறிடும் அப்படின்னு இல்லை, ஆள் எங்கே மாறும்? ஹெல்த்தாக இருக்கும், அங்கே வந்து நோய் கிடையாது, அங்கே ஏஜ் கிடையாது. இதை என்ன செய்தால் அந்த சரீரமானது, அவர் தியோபனிஸ் வில் பிக் அஸ் அப் and we too will be glorified, both of us at the last time. கடைசி அக்காலம் தொறிக்கும் பொழுது
மரித்தோர் அங்கே வந்து குளோரிஃபைட் பாடியை பெறுவாங்க, நம்மளும் குளோரிஃபைட் பாடி. இவ்விதமாக நம்மெல்லாம் அங்கே எடுத்துக்கொள்ளப்படும். நம்முடைய டுவெல்லிங் பிளேஸை மாற்றிக்கொள்ளுகிறோம், நம்முடைய இருப்பிடத்தை மாற்றிக்கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. இதுதான் ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்நேக்கல். இந்த மூணு பண்டிகைகளையும் அங்கே வந்து ஆசரிக்க சொல்லும் பொழுது அவங்களுக்கு அது ஒரு ட்ரெடிஷன், அது நேச்சுரல். அந்த ப்ராபஸி வந்து ஜீசஸாக இருக்கிறார், இயேசு மகிமை அடைந்தார், மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். அவர் நம்முடைய பாவ நிவிர்த்திக்காக கல்வாரியில் அவர் மேத்த பாவ நிவிர்த்தி பண்டிகை, பாவ நிவிர்த்தியை உண்டாக்கினவர் அவர் தான். இதோ இப்பொழுது லாஸ்ட் டம்பர்ட்டுக்காக நம்ம காத்திருக்கோம், கடைசிய காலம். அவங்கள டம்பர்ஸ் வந்து அவங்க தேசத்தில் கூட்டி சேர்ந்தது எக்கால பண்டிகை. நமக்கு வந்து சீல்ஸு, அவங்களுக்கு டம்பர்ஸ், நமக்கு சீல்ஸ். ஏழு எக்காலங்கள் அவர்களை வந்து, ஆறு எக்காலம் அவர்களை சொந்த தேசத்தில் காத்து கொண்டு, அவங்க ஏழாம் எக்காலத்துக்காக காத்திருக்கிறாங்க. நமக்கு வந்து இப்போ என்ன செஞ்சால், நம்மளை வந்து இந்த சீல்ஸ் என்ன செய்கிறது, முத்திரைகள் திறக்கப்படுவது, நம்மளை ஸ்தாபனத்திலேருந்து வெளியே கொண்டு வந்து இன்றைக்கி வார்த்தையிலே கொண்டு வந்திருக்கு. ஹல்லேலூயா. நமக்கு இப்பொழுது செவன் சீல் ஓப்பன் ஆகிருக்குது. அவங்க செவன் டம்பர்ட்டுக்காக காத்திருக்கிறாங்க. ரெண்டு அங்கே ஏஞ்சல்ஸ் மோசஸ் அண்ட் எலஜா வந்து அவங்களுக்கு சத்தியத்தை ரிவீல் பண்ணுவார்கள். இதுமாக ஆண்டவர் ப்ரோக்ராம் விதமாக வச்சிருக்கிறார். அதனால் ஏழு ஃபீஸ்டும் நம்ம வாழ்க்கையிலே நிறைவேறும். இப்பொழுது ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்நேக்கல், அந்த ஃபீஸ்ட் நிறைவேற நம்ம காத்திருக்கிறோம். நம்ம எல்லா ஃபீஸ்டோடு அடையாளப்படுத்தும் பொழுது இப்படி நம்ம லைஃப் வந்து மேட்சிங் பீஸ் டு த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தைக்கு உங்கள் லைஃப் வந்து மேட்சிங் பீஸாக இருந்தால் நீங்கள் ஷேராக உங்களோட பேர் ஆட்டுக்குட்டி ஆண்ட ஜியூ போஸில் இருக்கிறது, நீங்கள் ரேப்சரில் வந்து கண்டிப்பாக பங்கு பெறுவீங்க. நீங்கள் போகமாட்டீங்கன்னு யார் சொன்னாலும் சரி தான், உங்கள் லைஃப் மேட்ச் ஆச்சுன்னா போவீங்க. யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. என்னுடைய லைஃப் வந்து செவன் ஃபீஸ்டோடு மேட்ச் ஆகுது. எனக்கு இதெல்லாம் வந்து, நான் பேஸ் ஓவருக்கு வந்துட்டேன், நான் வந்து ஃபீஸ் ஆஃப் பெண்டெகாஸ் வந்துட்டேன், இப்பொழுது என்னச்சா ஃபீஸ் ஆஃப் சேபர்நாக்களுக்கு வந்திருக்கிறேன். எல்லாம் கரெக்டாக இருக்குது. அந்த வேத வாக்கியம் என் வாழ்க்கையில் ஏது நிறைவேறுகிறது, அதனால் நான் ரேப்சரில் போகிறது ஷேர். ஆண்டவர் அந்த கிரேஸுக்காக நம்ம காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். கேட்டதான வார்த்தைகளை ஒரு நிமிஷம் நினைவுபடுத்தி பார்ப்போம். வேத வாக்கியம் ஆதியாந்தந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நம்ம வாழ்க்கையிலே நிறைவேறும். அதெல்லாம் பைபிள் நமக்கு ஓப்பன் புக்காக இருக்கிறது, எது மறைபொருள் அல்ல. ஆண்டவர் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணியிருக்கிறார். ஏன் அவர்கள் மூன்று முறை எருசலேமுக்கு போக வேண்டும், அந்த செவன் ஃபீஸ்ட்னா என்ன, ஆகவே அவர்கள் எப்படி ஆசரிக்க வேண்டும், எல்லாத்தையுமே கர்த்தர் நமக்கு ஓப்பன் பண்ணியிருக்கிறார். அந்த மிஸ்ட்ரீஸ் எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு ஓப்பன் பண்ணும் பொழுது, அந்த மிஸ்ட்ரீஸோடு நம்ம ஐக்கியப்படும் பொழுது, நம்மை அடையாளப்படுத்தும் பொழுது, அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே நம்ம மேலே நிறைவேறும். நல்லா எல்லாருக்கும் அத்திற்கு நம்ம சோத்திரங்களை ஏறப்போம். சோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டவரே. சோத்திரம். ஜோதி தோன்றும் உத்தேசம் உண்டு, விசுவாச கண்ணால் காண்கிறோம், நம்பிதாழைக்கும் போடு செல்லே மோச்சக்காரையும் நாம் சந்திப்போ, இந்த ராயிற்றிலே மோச்சக்காரையும் நாம் சந்திப்போ. எங்களை நேசிக்கிற பல்லவ பிதாவே, இந்த கடைசி காலத்தில் வாழும்படியான சிலாக்கியத்தை தந்திருக்கிறீங்க. நாங்கள் பல ஏற்பாட்டு காலத்திலே நாங்கள் வாழ்ந்தோம் என்றால் நாங்கள் பாரம்பரியமாக அந்த பண்டிகைகளை ஆசிரித்திருப்போம். அதனுடைய அர்த்தம் என்னதென்று தெரியாமலே நாங்கள் அதை செய்திருப்போம். மோசே சொன்னார் என்று நாங்கள் அதை செய்திருப்போம். நாங்கள் இயேசு கிறிஸ்து காலத்திலே வாழ்ந்தோம் என்றால் ஒருவேளை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணப்படாமல் போகலாம். நீரே அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி என்று நாங்கள் அடையாளப்படுத்தவில்லை என்றால் நாங்கள் அழிஞ்சு போயிருப்போம். இந்த கடைசி காலத்தில் சாபனங்கள் இதை அறியவில்லை. கர்த்தாவே, நாங்கள் அதை அறிந்திருக்கோம். எங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி மூலமாக அதை ரிவீல் பண்ணியிருக்கிறேன். ஏழாம் தூதனுடைய செய்தி எங்களுக்கு அதை ரிவீல் பண்ணியிருக்கு. இந்த மிஸ்ட்ரீஸோடு ஐக்கியப்படும் பொழுது எங்களுக்கு ஆண்டவரே அந்த ஃபீஸ்ட்டை ஆசரிப்பதினாலே என்னென்ன பிளஸ்ஸிங் உண்டோ அந்த பிளஸ்ஸிங்கை எங்களுக்கு கர்த்தாவே நீ தம்மை இரட்டிப்பாக தருகிறேன் ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதங்கள் இந்த வார்த்தையை கேட்ட எல்லார் மேலேயும் அந்த ஆசீர்வாதங்கள் வந்து பலிக்கட்டும், நிறைவேறட்டும், ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய வார்த்தையை நேசிக்கிற எல்லாரையும் நீர் ஆசீர்வதி, இந்த வார்த்தையோடு ஐக்கியப்படுகிற அடையாளப்படுத்துகிற எல்லாரையும் நீர் ஆசீர்வதி. மகிமையிலே நீர் தாமே எங்களை சேர்த்துக்கொள். தொடர்ந்து ஆண்டவரே வார்த்தையை கேட்கிற எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்படி கேட்க வர முடியாதவர்கள் சுகவீனமாக இருக்கிறவர்களுக்கு சுகத்தை தருவீராக. ஆண்டவர் யார் யார் ப்ரேயர் ரிக்வஸ்ட் கொடுத்தார்களோ எல்லா ப்ரேயர் ரிக்வஸ்டையும் நீர் தாமே ஆசீர்வதிப்பீராக. எங்கள் சகோதரி அந்த பியூலோ துறை என்ற ஒரு சகோதரி தன்னுடைய சிநேகிதிக்காக சிவசங்கிரி தென்காசியில் இருக்கிற அந்த சகோதரிக்காக ப்ரேயர் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்க, நல்ல வேலை கிடைக்க நீர் தாமே உதவி செய்வீராக. குரூப்பு ஃபோர் அவங்க வந்து டெஸ்ட் எழுதியிருக்கிறாங்க. இதோ நல்ல மார்க் கிடைத்து அங்கே வந்து பாஸ் பண்ணத்தக்கதாக நல்ல ஜாப் கிடைக்கும்படியாக அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இவ்விதமாக யார் யார் ப்ரேயர் ரிக்வஸ்ட் கொடுத்தார்களோ ஜெபிக்கும்படியாக சொன்னார்களோ எல்லாருக்கும் நீர் இறங்குவீராக. அந்த ஜப ரிக்வஸ்டுகளுக்கு நீர் பதில் அளிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. ஏற்படுத்தியிருக்கிற பந்திய ஆசீர்வதியும் அதை ஆயத்தப்படுத்தின சகோதரியை நீர் ஆசீர்வதியும் எல்லாரும் திருப்தியாக புசித்து சந்தோஷத்தோடு இந்த இடத்தை விட்டு செல்லத்தக்கதாக உதவி செய்யும். நாங்கள் அவங்க வருஷத்தில் மூணு தரம் ஆசரித்தாங்க, நாங்கள் வாரந்தோறும் ஆசரிக்கிறோம். ஓ ஆண்டவரே நாங்கள் பண்டிகையில் ஆசரிக்கிறோம். இந்த நாள் எங்களுக்கு விசேஷித்த நாளாக இருக்கிறது. காலையிலும் மாலையிலும் வந்து ஆராதித்த உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. நேற்று தினத்தில் உபவாச ஜபத்துக்கு வந்த எல்லாரையும் நீர் ஆசீர்வதி. நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே அடிக்கடி வருகிறோம் கர்த்தாவே, உங்களுடைய சமூகத்திலே எங்களை வந்து காண்பிக்கிறோம், உமக்கும்பாக எங்களை காண்பிக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக, எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, இரக்கமாக இருப்பீராக. துதி கன மகிமெல்லாம் உமைக்கே ஏறெடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக்கொள்கிறோம். ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.